அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பஞ்சதசி அப்படிங்கிற ஒரு நூலை பார்த்துட்டு இருக்கோம். சுவாமி வித்யாரண்யர் அருளிய இந்த நூலில் துவைத விவேகம் அப்படிங்கிற பகுதி இப்போ போயிட்டு இருக்கு. அதில் கடந்த வகுப்புகள் மூலமாக 32 ஸ்லோகங்கள் பார்த்து முடித்தோம். இப்போ கடைசியாக நம்ம பார்த்த ஸ்லோகங்கள் வந்து எதை பற்றி அதிகமாக பேசுதுன்னா மனசை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான பகுதியில் நம்ம இப்போ விசாரம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படின்னா எல்லாவற்றையும் பற்றக்கூடியது. மனம் அப்படின்னாலே அது எதையாவது பற்றணும், எதையும் பற்றாவிட்டால் மனம் இருக்காது. மனதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிடிமானம் இருந்தால்தான் அது இருக்க முடியும். பிடிமானம் இல்லாவிட்டால் மனம் இருக்க முடியாது. ஆகவே அது ஏதாவது ஒன்றை பிடித்து கொண்டு தான் இருக்க விரும்பும், அதை நோக்கித்தான் அது ஆர்வமாக ஈடுபடும் என்று நம்ம பார்த்தோம். அப்போ பந்தம் அப்படிங்கிறது ஏதோ நம்ம வெளியே பார்க்குற பொருளால் வருவது கிடையாது, அது மனதினால் வருகிறது என்று கடந்த ஸ்லோகத்தில் புரிய வச்சார். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பொருளை பார்த்துட்டு அது மீது நம்ம பற்று வைக்கிறது இல்லை, மனசு அதை விரும்புறதுனால பற்று வைக்குது. ஏன்னா புலன்கள் வந்து ஒன்று பார்க்கும்போது புலனுக்கு வந்து பெரிய ஈர்ப்பு இருக்காது, ஆனால் மனசு தான் அதை உள்வாங்கி தனதாக்கி பற்றிக்கொள்ள ஆசைப்படும். அப்போ இதை வந்து துவைத விவேகத்தினுடைய ஒரு முக்கிய விசாரமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வித்யாரண்யர் என்ன சொன்னார்னா, இந்த மனம்ங்கிற டாப்பிக்கை பற்றி நிறைய டீப்பாக பேசும்போது இப்போ நமக்கு ஓரளவுக்கு பார்த்தா மனசு தான் எல்லாமே காரணமாக இருக்குது. அப்போ மனதை நம்ம சரி பண்ணால் போதும், ஆனால் மனசு எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது தியான முறைகள் இருக்கா, அதுக்கு ஏதாவது மெடிடேஷன் டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவது மந்திர ஜபா சாண்டிங் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் இந்த மனதை பற்றிய ஆய்வு வந்து இந்த நூற்றாண்டில் நடக்கலை, பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பல மகான்களும் தோன்றி மனதை பற்றி பல விஷயங்களை சொன்னாங்க. இப்போ இடையில வந்து நிறைய மனதை பற்றி பேசக்கூடிய புதிய புதிய நபர்கள் வந்து விட்டார்கள், அதாவது ஸ்காலர்ஸ் வந்துட்டாங்க, திறமைசாலிகள், மனதை பற்றி பேசக்கூடிய அறிவாளிகள், இப்படியெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க நிறைய மைண்டை பற்றி பேசுவாங்க, அப்படி கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்படி தான் நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பேரை பார்க்குறோம். ஓஷோ, ஜே கிருஷ்ணமூர்த்தி இது மாதிரி பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்பீச்சு, சப்ஜெக்ட் வைஸ் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம், அருமை அப்படின்னு நம்ம ரசிக்கிறோம். பட் அவங்கெல்லாம் ஏன் இதை சொல்ல வராங்கன்னா ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு தேவைப்படுது, அவங்கள மாதிரி நபர்கள் தேவைப்படுறாங்க. நம்ம அத்வைத வேதாந்தம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம யாரையும் வந்து விருப்பு வெறுப்புக்குள்ளே பார்க்க மாட்டோம். இப்போ வந்து நமக்கு இதுதான் சிறப்பு அது சிறப்பு அல்ல அப்படின்னு இன்னொருத்தரை வந்து தூற்றவும் மாட்டோம், போற்றவும் மாட்டோம். ஏன்னா நம்ம நடுநிலையாளர்களாக இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் புரியும். என்ன புரியும்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி அதுவே வடிவம் எடுக்குது, அதுவே உலகத்துக்கு உபதேசம் கொடுக்குது, உலகத்தில் யாரை மாற்றணுமோ அதை மாற்றுது. அப்படி இயற்கை வந்து அந்த நியதிக்குள்ள அழகாக ஒரு ரிதமில் இயங்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏதேனும் ஒரு வடிவத்தில் உலகத்துக்கு வரும் போகும், அப்படி வந்து வந்து போயிட்டு இருக்கோம். அந்த பீரியடில் யாரெல்லாம் விடுதலை ஆகணுமோ அவங்கெல்லாம் விடுதலை ஆகிடுவாங்க. அந்த லிபரேஷனுக்கான ஒரு டூல், ஒரு மீடியா, பல்வேறு மனித உருவத்தில் மகான்களாகவும் ரிஷிகளாகவும் விஞ்ஞானிகளாகவும் இந்த உலகத்தில் வந்து வந்து போயிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாம் ஒன்றே, அதுதான் நம்ம அத்வைதம் சொல்லக்கூடிய அருமையான விஷயம். மற்ற சாஸ்திரங்கள் இப்படி சொல்லாது, ஆனாலும் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதோ மக்களுக்கு இந்த மாதிரி புரியாமல் இருக்கிறீங்க, இப்படி புரிஞ்சுக்கிங்க, தடம் மாதிரி போகிறீங்க, அப்படி போகாதீங்க அப்படின்னு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதையும் நிறைய பேர் கேட்குறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இப்போ மனதை பற்றி ரொம்ப தீவிரமாக பேசக்கூடிய நம்முடைய சமீபத்திய மகான்களுடைய வரிசைகளில் விட பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்கிற அளவுக்கு யாரும் சொல்ல முடியாது, அவ்வளோ அருமையாக பதஞ்சலி பேசிட்டார். பதஞ்சலி வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோக சூத்திரத்தில் மனசை பற்றி புட்டு புட்டு வச்சுட்டாரு, மனதனுடைய பரிமாணங்களையும் அழகாக விளக்கம் கொடுத்துட்டாரு. அவருக்கு பின்னாடி தான் நிறைய பேர் வந்தவங்க அதை எடுத்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ இது மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வித்யாரண்யருடைய இந்த பஞ்சதசியை வந்து இன்றைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்து விட்டுருக்கோம் இல்லையா. அன்றைய காலகட்டத்துல ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, இன்றைய காலகட்டத்துல ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அது காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் கருத்துரைகளை மாத்தி மாத்தி தான் புரிய வைக்கணும். நம்ம இன்னும் பழைய காலத்து மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க முடியாது, பழைய காலத்து மாதிரியே நடைமுறையில வாழ்க்கையும் வாழ முடியாது. அப்படி பார்த்தா இப்போ நம்ம பழைய ஸ்கிரிப்ட் எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாம் ஓலைச்சுவடிகளில் தான் இருக்கும். அப்போ நான் ஓலைச்சுவடிகளில் தான் சொல்லி கொடுப்பேங்க. அப்புறம் பழைய கிரந்த எழுத்துக்களை தான் நீங்கள் படிக்க வரணும். அப்புறம் நான் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் சொல்லி தருவேன், நீங்கள்லாம் சான்ஸ்கிரிட் கற்றுக்கிட்டா தான் இதை படிச்சுக்க முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா யாருக்கும் எதையும் கொண்டு போய் சேர்த்த முடியாது. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணுவோம், அதை மாற்றத்துக்கு உட்படுத்துவோம். நவீன உலகத்துக்கு தகுந்த மாதிரி என்ன மொழியில் கொடுத்தா மக்களுக்கு புரியும், அப்போ அவரவருடைய தாய்மொழியில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதும் எளிமையாக எடுத்து புரிய வைக்கிறதும் நடைமுறையில் இருக்குது. எதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாம் மைண்டு தான், மைண்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 32ல் மைண்டை பற்றி இப்படி சொன்னாரா, அடுத்து 33ல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். தூரதேசம் கதே புத்திரே ஜீவத்தியே வாத்திர தத்விதா விப்புர லம்பகா வாக்கியேன மிருதம் மத்வா பிரரோடிதி. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல தூரதேசம் கதைய புத்திரி அப்படின்னா வெளியூர் சென்றிருந்த மகன், யாரோ ஒருத்தன் வந்து வெளியூர் சென்றிருந்த மகன் வந்து இறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரி மீடியம் எல்லாம் கிடையாது, மொபைல் போனோ இதெல்லாம் கிடையாது. தூரதேசத்துக்கு வியாபாரத்துக்கு போவாங்க, மற்றவங்களும் போவாங்க. போயிட்டு ஒருத்தர் வர்றவங்க வந்து திரும்பி வந்த பிறகு பையன் மட்டும் வரலன்னு கூட இருக்கிறவர்கிட்ட கேட்பார் அவங்க அப்பா, என்னங்க நீங்களாம் வந்துட்டீங்க, என் பையனை காணோம், அவனும் உங்கள் கூட சேர்ந்து தானே வெளிநாட்டுக்கு வியாபாரத்துக்கு வந்தான், என்னாச்சு, அவன் பார்க்க முடியலைங்க, அவன் அநேகமாக இறந்துருப்பான் போல் இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி அவர் கொடுக்குறாரு அந்த கூட போனவர். அவரும் பார்க்க முடியல, அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டார். அதை கேட்ட செய்தி மூலமாக அவங்க அப்பா வந்து தேம்பி தேம்பி அழுகுறாரு. பிரதரோட்டி அப்படின்னா அழுகிறார்கள் என்ற அர்த்தம். மிருதம் மத்வா, மகன் இறந்து விட்டான் என்று நினைத்து அந்த செய்தியை கேட்டு ஒரு தந்தை அழ ஆரம்பித்து விட்டார். ஏதோ என்னுடைய பையன் வெளிநாடெல்லாம் போய் நிறைய சம்பாதிச்சுட்டு வருவான்னு பார்த்தா இறந்து போயிட்டான்னு சொல்றீங்களே அப்படின்னு அவங்க அப்பா இந்த செய்தியை கேட்டு அழுகுறார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். இந்த ஸ்லோகம் இதை தான் சொல்லுது. இது ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்றாரு அப்படின்னா, அதாவது மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிறது ஒரு சும்மா செய்தி தான், நிரூபிக்கப்பட்ட உண்மை கிடையாது இல்லையா. ஆனா அந்த செய்தியை கேட்ட உடனே அந்த அவங்க அப்பா பையன் இறந்துட்டான்ங்கிற உறுதிப்படுத்திட்டார். விசாரம் பண்றதுக்கு அவர்கிட்ட விவேகம் இல்லை. அதாவது விவேகம் இருந்தால் தானே நம்ம விசாரம் பண்ணி உண்மையிலேயே இறந்துட்டானா இல்லை இவர் ஏதாவது தப்பா சொல்றாரா என்ன ஏதுங்கிறத நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும் இல்லையா. அதுக்கு தானே மனிதனா பிறந்திருக்கிறோம். அது திருவள்ளுவர் அழகா சொல்றாரு இல்ல, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறார் அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மையை உணராமல் அதை அப்படியே நம்பிட்டோம் அப்படி என்னாகும், அதனால் சுகமும் வரலாம் துக்கமும் வரலாம். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வராரு, இன்னொருத்தர் அவரை பார்க்குறாரு வழியில், ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னங்க, என்ன விஷயம், மோடிஜி எல்லாருடைய அக்கௌண்ட்டில் 10-10 லட்ச ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாராமா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. உடனே என்ன 10 லட்சம் மோடிஜி டெபாசிட் பண்ணுறாரா, எப்போ, இப்போ இனிமேல் எல்லாருக்கும் பண்ணிடுவார் இந்த வாரத்தில், அப்படியா அப்படின்னு ஒரே சந்தோஷம் அவருக்கு. 10 லட்சம் இல்லையா டெபாசிட் ஆகுது ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லேயும். அப்போ இது மாதிரி ஒரு செய்தி இதை ஒருத்தன் கேட்குறான், கேட்ட உடனே 10 லட்சம் உடனே வீட்டில் போய் கனவை காணுவான், 10 லட்சத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன பண்ணலாம், எவ்வளோ கடன் இருக்குது, இந்த கடன்காரனுக்கு நம்ம எவ்வளோ கட்டினா மிச்சம் எவ்வளோ வரும், இதுக்கு நம்ம இந்த பட்ஜெட் போட்டு இந்த பொருளை வாங்கலாம், இப்படி நம்ம ஃபேமிலி ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன். மோடிஜி 10 லட்சரூபா அக்கௌண்ட்டில் போடுறாருன்ன உடனே அவரவர் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் கமிட்மெண்ட்டே இல்லைன்னு வச்சுக்கலாம், கமிட்மெண்ட்டே இல்லை, அவர் என்ன நினைப்பார், 10 லட்சம் வருதா, ஓகே இந்த 10 லட்சத்துக்கு நம்ம நல்லா ஒரு கார் எடுத்துடலாம் அப்படின்னு அவரு ஒரு கற்பனை. இவரே 10 லட்சம் வருதா ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன வீடு கட்டிக்கலாம், இன்னொருத்தர் 10 லட்சம் வருதா இப்படி பேங்க்கில் டெபாசிட் பண்ணி வட்டி வாங்கிக்கலாம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கால்குலேஷன் ஒரு மைண்ட் செட்டில் வாழ்கிறாங்க இல்லையா. இது என்ன உண்மையா இல்லையா, எவனோ ஒருத்தன் சொல்கிறான் மோடி 10 லட்சரூபா போடுறாரு, அதை நம்பிக்கிட்டு கனவு காண்றதும் கணக்கு பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறதும் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அப்படி தான் மைண்டு வந்து ப்ளே பண்ணும். அதை தான் இங்கேயும் சொல்கிறாரு. அந்த காலத்துல வந்து ஒரு வெளியூருக்கு போன பையன் இறந்து விட்டான்னு ஒரு செய்தியை கேட்ட உடனே அவங்க அப்பா அழுவுறாரு. பையன் இறந்து விட்டானுங்கிறது ஒரு தவறான செய்தி தானே, அது உண்மையா இல்லையான்னு தெரியாதுல்ல. அப்ப இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருதுன்னா, மகன் வந்து உயிரோடு இருக்கிறானா இறந்து விட்டானாங்கிறது தெரிஞ்சுக்கல, ஆனா கொடுக்கப்பட்ட புத்தியில தவறான அறிவு, மகன் இறந்து விட்டான் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல். அப்போ தன் பையன் இறந்து விட்டான் என்று அவன் நம்புகிறான். அந்த நம்பிக்கையின் காரணமாக அவனிடத்திலே துக்கம் வந்து விடுகிறது, துயரம் வந்து விடுகிறது. அப்ப துயரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புனீங்கன்னா, அஜ்ஞானம், அறியாமை அப்படின்னு இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப சாஸ்திரம் எல்லா விஷயத்தையும் தான் சொல்லுது, அதாவது அறியாமை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக துயரத்தை அடைவார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை இங்க நிரூபணம் செய்கிறார், அதுக்கு ஒரு ஓமானமா இதை சொல்றார், ஒரு தந்தை மகன் கதையை எடுத்து சொல்றார். இப்ப இந்த தவறான அறிவினால அவங்க அப்பாவும் துயரத்தை அடைகிறார். இதுல பாத்தீங்கன்னா மகாபாரத கதையில இதே இன்சிடென்ட் நடக்கும். மகாபாரதத்துல அஸ்வத்தாமன் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ரிஷி, அவரும் போருக்கு வந்திருப்பாரு. அவர்கிட்ட வந்து மகன் இப்ப இறந்துட்டான் அப்படின்னா புத்திர பாசத்துல இவர் போர் புரியறதுல கொஞ்சம் தடுமாறிச்சிடுவாரு அப்படின்னு பஞ்ச பாண்டவர் சைட்ல கிருஷ்ணன் வந்து ஒரு கதவுட சொல்லி ஏற்பாடு பண்ணுவான். கிருஷ்ணன் வந்து ஒரு சூட்சமா, அவங்க எல்லாம் கொஞ்சம் பலசாலிங்க, அவங்கள அவ்வளவு சீக்கிரமா நம்ம வந்து வலிமையால வெல்ல முடியாது, புத்திசாலித்தனத்தினால வேணா நம்ம அவங்களை கொஞ்சம் எளிமையா வென்று விட முடியும். ஆகவே நம்ம என்ன பண்ணலாம்னா அவருடைய புத்திர பாசத்தை வச்சு அவரை நம்ம மடக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமனுடைய அப்பா கிட்ட போய் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்லணும். பட் பொய் சொல்ல முடியாது, பஞ்ச பாண்டவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. அது தர்மன் கிட்ட சொல்ல சொன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும், வேற யாராவது சொன்னா கூட பொய் சொல்றாங்கிறத கூட அவர் நான் ஏத்துக்குவாரு அந்த கேரக்டர். ஆனா தர்மர் எப்படின்னா தர்மம் தவற மாட்டார், ஒரு நாளும் பொய் பேச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான மனிதர் பஞ்ச பாண்டவர்கள்லயே எல்லாருக்கும் மூத்தவர். அவர் வாயால சொல்ல வச்சா நமக்கு போர்ல 100% வெற்றிங்கிறத கிருஷ்ணன் முடிவு பண்றான். அப்ப அதுக்கு என்ன வழின்னு பாக்குறான். ஆனா தர்மர் வந்து போய் அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லுப்பான்னு சொன்னா சொல்ல மாட்டார், ஏன்பா என்ன பொய் சொல்ல வைக்கிறியா, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு போக மாட்டார். ஆனா பட் தர்மர்கிட்டயும் அது உண்மையான ஒரு விஷயத்த சொல்ல வைக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி ஒரு யானைக்கு அஸ்வத்தாமன் அப்படின்ட்டு பேரை வச்சு தர்மர்கிட்ட சொல்லிட்டார், நீ வந்து பொய் சொல்ல வேண்டாம், நீ உண்மையை சொல்லு, அஸ்வத்தாமன் இறந்து விட்டான்னு சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம், அஸ்வத்தாமன்கிற யானை இறந்து போச்சா இல்லையா அப்படின்னு கேள்வியை கேட்கறவொடனே தர்மர் இருந்துட்டு ஆமா அஸ்வத்தாமன்கிற யானை இறந்து போச்சு. அப்ப நீ போய் அஸ்வத்தாமன் யானை இறந்து விட்டதுன்னு சொல்ல வேண்டாம், அஸ்வத்தாமன் இறந்து விட்டதுன்னு மட்டும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற உடனே அந்த அஸ்வத்தாமன்கிற யானை இறந்ததை போய் அந்த போரில் ஆப்போசிட் சைடில் அஸ்வத்தாமன் இறந்து விட்டான் அப்படின்னு ஒரு செய்தியை தர்மர் சொல்லிட்டு வந்துடுறாரு. அதை கேட்டு அவங்க அப்பா வந்து ஐயோ என் மகன் இறந்துட்டானான்னு புத்திர பாசத்தில் அந்த வில்ல கீழே போட்டுட்டு சோகமாக உக்காந்துட்டாரு. அப்போ போர் வந்து அங்கே ஒரு மிகப்பெரிய வெற்றியை இழப்பதற்கான வாய்ப்பை அங்கே உருவாக்குகிறார்கள். இது வந்து ஒரு புத்திசாலித்தனத்தினால, கிருஷ்ணனுடைய புத்திசாலித்தனத்தினால இப்படி வெற்றி கொள்கிறார்கள். அப்போ இது மாதிரி பாருங்களேன், பொய்யும் சொல்லக்கூடாது, ஆனால் அது விஷயத்தை உண்மையாகவும் கொண்டு போகணும், அதுக்கு ஒரு விஷயத்தையும் செய்யணும். அப்போ எப்படியெல்லாம் பிளான் பண்ணுறாங்க, இதுதாங்க மெச்சூரிட்டி, இது தாங்க ஞானம், இது தாங்க அறிவு. இந்த இடத்துல தான் அந்த கான்சியஸ்னஸை பார்க்கணும். இப்போ கிருஷ்ணன் வந்து இவ்வளோ விஷயமெல்லாம் பண்ணுறாரு, ஆனால் அவரை வந்து நம்ம பெரிய மகானா ஒரு தேவனாக பார்க்குறோம், கிருஷ்ண பரமாத்மாங்கிறோம். சாதாரண ஒரு மனிதனாக கிருஷ்ணன் நம்ம பார்க்கல, கிருஷ்ணனை வந்து அவதாரமாக பார்க்குறோம், தெய்வீக அவதாரமாக பார்க்குறோம். ஆனா அவர் பண்றது பூரா திருடுறது, பொய் சொல்றது, ஏமாத்துறது, இப்படிதான். அப்ப என்னங்க இவ்வளவு மோசமான ஒரு கேரக்டர் போய் பரமாத்மான்னு சொல்றீங்க அப்படின்னா, அங்க பரமாத்மாங்கிற விஷயம் என்னன்னா, உண்மையான நம்ம பரமாத்மானா யாரு, நம்ம பாடத்துல அத்வைதத்துல மிகப்பெரிய அறிவாளி பரமாத்மானா, கான்சியஸ்னஸ் அந்த அறிவு, பேரறிவு, பேருணர்வு, அதுதானே இறைவன். அப்ப அந்த நிலை சரியானவற்றை செய்யும், புத்திசாலித்தனமா செய்யும், அப்படித்தான் நம்ம வாழ சொல்றோம். அத்வைதம்ங்கிற விஷயமே என்ன பண்ணுதுன்னா, வாழ்க்கையை புத்திசாலித்தனமா வாழ தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லித்தரப்போகுது. எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போயிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்க அத்வைதமே நம்ம வரோம். ஆனா நிறைய பேருக்கு இது புரியறது இல்லை, எல்லா துவைதத்துல போய் மாட்டிக்கிட்டு சாமியார் ஆயிட்டு அத்வைதத்துலயும் வந்து சாமியார் வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு சாமியார் வேஷம் போட்டு சங்கீதாமா படம் வேற போட்டுக்கிட்டே இருக்காங்க, தமாசா இருக்கு. அதனால நான் ஏற்கனவே சாமியார் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கழட்டி வச்சுட்டேன். காரணம் என்னன்னா, அந்த காவி ட்ரெஸ் கூட ஒரு பற்றா மாறிடும், நான் பெரிய ஒரு சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால இயல்பாக இருந்தால் போதும், எந்த வேடமும் நமக்கு வேண்டியதில்லை அப்படிங்கிறத முடிவெடுத்துட்டோம். அதனால் இப்போ நான் காவியெல்லாம் கட்டுறதில்லை. அதனால் புரிஞ்சுக்கணும் இந்த இந்த டாபிக் என்ன நான் பேச வந்தேன் அப்படின்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பொய்யை உண்மையாக்க முடியும், ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறத விசாரிக்கிறதுக்கு நம்ம இடத்துல புத்திசாலித்தனம் வேணும். அது இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கையில் துயரப்படணும். இவ்வளோதாங்க சப்ஜெக்ட், இதை தான் சொல்கிறாரு இந்த இடத்துல. இதுக்கு நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு இப்படி புரிய வச்சேன். ஏன்னா நான் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க முடியும், எளிமையாக நடைமுறை உபமானத்தை கொடுத்தா கொடுத்துடலான்ட்டு இப்படி சொல்லிட்டேன். அப்போ இந்த ஸ்லோகத்தில் ஒரு தவறான புரிதல், பையன் இறந்து விட்டான் என்ற ஒரு தவறான செய்தி, அதை கேட்டு ஒருவர் மகன் இறந்து விட்டான் ஐயோ என்று கதறுகிறார், துடிக்கிறார், துன்பம் அடைகிறார், விழுந்து பிறல்றார், எல்லாம் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு துயரம். அப்போ இதனால் யாருக்கு கஷ்டம் யாருக்கு நஷ்டம், அவருக்கு தான். ஏன்னா புரிதல் அற்ற தன்மை. அதுவே ஒரு புத்திசாலியாக அப்பனாக இருந்தால் எப்படிங்க இப்படி ஒரு நியூஸை கொண்டு வரீங்க, இருங்க நான் எனக்கு தெரிஞ்ச வேற யாராவது வரட்டும் அவர்கிட்ட விசாரிக்கிறேன், கண்டிப்பாக என் பையன் இறந்துருக்க முடியாது, ஏன்னா அவன் நல்ல ஒரு புத்திசாலி பையன், கண்டிப்பாக அவன் ஏதாவது பண்ணியிருப்பான் அப்படி இப்படின்னு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து விசாரித்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம்ல. அப்புறம் அழலாம் இல்லை, உண்மையிலேயே இறந்துட்டான்னு தெரிஞ்ச பிறகு செய்தியை கேட்டுட்டு அழுகிறது எவ்வளோ பெரிய மூடத்தனம், அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல். அப்போ அது மாதிரி மனிதர்கள் வந்து மனதளவில் மாட்டுகிறார்கள், தவறான அறிவால் இது போன்ற துயரங்கள் வருகிறது என்று இந்த ஸ்லோகம் சொல்லுது. அப்போ இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, துக்கம் துயரம் என்பது உண்மையால் வருவது கிடையாது. எப்பயுமே உண்மையான ஒரு விஷயத்துல யாருக்குமே துக்கம் துயரம் வராது. அப்போ எதனாலங்க துக்கம் துயரம் வருதுன்னு கேட்டா, அறியாமையால் துக்கம் துயரம் வருகிறது என்று மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை இந்த ஸ்லோகம் உடைக்குதுங்க. அப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில ஏன் துயரம்னா, உங்களிடத்துல அஞ்ஞானம் இருக்கு, அறியாமை இருக்கு, அதனால் நீங்கள் துயரப்படுகிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையில் துயரமே வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, உங்களிடத்துல இருக்கின்ற அறியாமை போனால் உங்களுக்கு துயரம் வராதுங்க. அப்ப அறியாமை போகணும்னா என்னங்க பண்ணணும், அறிவு வரணும். ஏன்னா அறியாமை போகணும்னா அறிவு தானே வரணும். அப்ப அந்த அறிவுங்கிறது என்னங்க, நான் வெளியிருந்து பிசிக்ஸ் படிச்சு வரவழிக்கிற அறிவா, இல்ல கெமிஸ்ட்ரி படிச்சு வரவழிக்கிற அறிவுனால எனக்கு துன்பம் போகுமான்னா, அந்த அறிவை சொல்லல. இங்க சாஸ்திரம் சொல்றது சுய அறிவு, உங்ககிட்ட இருக்கிற சுய அறிவு மலரணும். ஏன்னா நாம அறிவுன்னா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் இங்கிலீஷ் படிச்சு அறிவாளி ஆயிடுவேன், நான் பிரெஞ்சு படிச்சு அறிவாளி ஆயிடுவேன், அவர் இங்கிலீஷ் எல்லாம் பேசுவார் தெரியுமா, அவருக்கு பெரிய ஆளுங்க, நல்லா படிச்சிருக்காருங்க அப்படின்னா அவர் அறிவாளியா, டாக்டர் இங்கிலீஷ்ல அப்படி பயங்கரமா பேசுறாருன்னா அவர் பெரிய அறிவாளியா, எதை பற்றி அறிவு இருக்கு அவரிடத்துல, உடலை பற்றி அறிவு அவ்வளவுதான். இந்த உடம்புல என்னென்ன உறுப்புகள் எப்படி வேலை செய்யுது, லிவர் எப்படி வேலை செய்யுது, வயிறு எப்படி வேலை செய்யுதுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காரு, அந்த அளவுக்கு தான் அவருக்கு தெரியும். ஆனா அவர்கிட்ட வந்து இந்த வான மண்டலத்துல இருக்கிற அந்த சோலார்ல எப்படிங்க இது நடக்குது, அது எப்படி நடக்குதுன்னு கேட்டா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க பாரு, அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து கேட்டோம்னா புரியாதுங்க பாரு. அப்ப ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துலதான் வெளியிருந்து எக்ஸ்டர்னல் நாலேஜை நம்ம எடுத்துக்கிட்டு அறிவு அறிவுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான அறிவுங்கிறது நம்மிடத்திலே உள்ளிருந்து மலரணும், அதுதான் சுய அறிவு. அது வந்துட்டா உங்களுக்கு எல்லாம் அறியும் அறிவு, அந்த அறிவு தான் இங்க எல்லாமே அறியுது இல்லையா. நீங்க டாக்டருக்கு படிக்கணும்னாலும் அந்த அறிவு வேணும், நீங்க பெரிய சயின்டிஸ்டாகி ராக்கெட் விடணும்னாலும் அந்த அறிவு வேணும். இந்த உலகத்துல நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் உங்ககிட்ட இருக்கிற சுய அறிவு இல்லாம நீங்க எதையுமே செய்ய முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு தேவை, அதுக்கு தான் இங்க அத்வைதம் வேணும். வேற எந்த பாடத்திலையும் நீங்க இந்த அறிவை பெற முடியாது, அஜ்ஞானத்தை வேணா பெறலாம். நீங்க வேற ஏதாவது சமயத்துல சேர்ந்துக்கிட்டோ அல்ல வேற ஏதாவது சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டோ உட்காந்துருந்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகும். இப்போ நிறைய காமிக்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய நாவல்லாம் இருக்கு, க்ரைம் நாவல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். கொலை பண்ணுறது எப்படி, எப்படி மர்டர் பண்ணிட்டு அவன் தப்பிக்கிறான், அதுக்கு என்னென்ன சயின்டிஃபிக்கலான ரிசர்ச் பண்ணி அவன் கண்டுபிடிக்கிறான், அப்படிலாம் த்ரில்லிங்கான சயின்ஸ் சப்ஜெக்ட் எல்லாம் இருக்கு. அப்போ அதெல்லாம் படிக்கும்போது என்ன பயங்கர அறிவாளி மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் எல்லாம் எங்கே கொண்டு போய் விடுவோம், ஒரு கிரிமினலாக மாற்றிடும். நீங்கள் வந்து ஒரு கிரிமினல் சம்மந்தப்பட்ட நாவல் படிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா நாளடைவில் உங்கள் மனசில் குறுக்கு புத்தி வர ஆரம்பிச்சிடும், எப்படியெல்லாம் ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் மருந்து வச்சு கொள்ளலாம், இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும். அப்போ இதுதான் வந்து இந்த மாதிரி வெளியிருக்கிற எக்ஸ்டர்னல் நாலேஜ் மூலமாக நம்ம பெறக்கூடிய அறிவு. இதனால் நம்ம வீணாக தான் போவோம், வாழ்க்கையில் நல்லது நடக்கவே நடக்காது ஒரு நாளும். அப்போ உண்மையாக நம்ம எதை தெரிஞ்சுக்கணும், நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். நான் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது, என்னையும் இந்த உலகத்தையும் உண்டாக்குவதற்கு காரணமாக எது இருக்கிறது, அது யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனா தான் உண்மை தெரியும். அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்றது. அப்ப இங்க வந்து ஒரு பெரிய கான்செப்ட் இங்க உடைக்கிறாரு, முக்கியமான சப்ஜெக்ட். துயரம் துன்பம் என்பது உண்மையால் ஒருபோதும் வருவது கிடையாது. அப்ப எதனால் துயரம் துன்பம் வருகிறது என்றால், அஞ்ஞானத்தால், அறியாமையால் வருகிறது என்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த 33வது ஸ்லோகத்துல உடைச்சிட்டார். அடுத்து 34, மிருதே அபிதஸ்மின் வார்த்தாயாம் அஸ்ருதாயாம் ந ரோதிதி அதஹா சர்வசிய ஜீவசிய பந்த கிருந்த் மானசம் ஜகத். இது என்ன சொல்றதுனா, 34ல மிருதே அபி தஸ்மின், அவன் உண்மையில் இறந்திருந்தாலும், வார்த்தாயாம் அஸ்ருதாயாம், அந்த செய்தி கேட்கப்படாவிட்டால் நான் ரோதிதி, அழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆகையால் சர்வசிய ஜீவசிய, எல்லா ஜீவர்களுக்கும் பந்த கிருத்து, பந்தத்தை உண்டாக்குவது இந்த மனசுதான் அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல ஒரு எக்ஸாம்பிளோட மைண்டை பத்தி பேசுறார். அதாவது மனம் வந்து ஏன் வந்து அழுவுது, பையன் இறந்துட்டா இவர் ஏன் அழணும், பந்தம் தான் காரணம், தன்னுடைய மகன் அப்படின்ட்டு. அதுவே அவர் மகனோட சேர்ந்து எத்தனையோ பேர் வெளியே தொழில் நிமித்தமாக வெளிநாடு போயிருப்பாங்க, ஆனால் எல்லாரும் வராங்க, ஒரு சிலர் வராமல் இருக்காங்க வெளிநாட்டில். வந்தவரில் ஒருத்தர் சொல்கிறாரு, எங்கள் பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இவர் கேட்கும்போது, உங்கள் பையனை நான் பார்க்கவே இல்லை, மேபி அவன் இறந்துருக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் அவர் சொன்ன உடனே, இவர் அழ வேண்டிய அவசியம் என்ன, பந்தம், தன்னுடைய மகன் அப்படிங்கிற பற்று, பாசம், இதுதான் மன உலகம் உண்டாக்குகின்ற விஷயம். அப்போ இதனால் நமக்கு பற்றின் காரணமாக, அறியாமையின் காரணமாக நம்முடைய வாழ்க்கையில துயரம் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்றார். அப்ப உண்மையிலேயே மகன் இறந்திருந்தாலும் கூட தந்தை வந்து அதை கேள்விப்படலன்னா துக்கப்பட மாட்டார்ல. பையன் இறந்திருந்தா கூட அவருக்கு அந்த நியூஸே வரல, அவன் பாட்டு வெளிநாட்டுல இருக்கிறான் அப்படின்னா அவர் பாட்டு நிம்மதியா இருக்க போறாரு. ஆனா அவன் இறந்துட்டான்னு செய்தி கேட்ட பிறகுதான் அவர் நிம்மதி போகுது. அப்ப அவருடைய நிம்மதியை குலைக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம், தப்பான ஒரு மெசேஜை கொடுத்துட்டா நிம்மதி குலைஞ்சிடும்ல. அப்போ இது மாதிரி ஒரு மனிதனை வந்து நிம்மதியை குலைக்கணும்னா நம்ம ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதும், அவனுக்கு வந்து நிம்மதி குலைஞ்சி போயிடும். அப்போ இதைத்தானே மகாபாரதத்தில் கிருஷ்ண பரமாத்மா கையாண்டாரு. ஏன்னா இப்போ ரொம்ப சீரியஸாக போர் பண்ணிட்டு இருந்த அவர் அப்பாவை வந்து போர்லேருந்து நிப்பாட்டணும் அப்படின்னா, மகன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டா போதும், அவருடைய நிம்மதி போயிடும், அவருடைய அந்த சுறுசுறுப்பு போயிடும். எதனால், பந்தத்தினால, பாசத்தினால. அப்ப இதுதாங்க பாயிண்ட். நீங்க எதெல்லாம் பந்தம் வைக்கிறீங்களோ, பாசம் வைக்கிறீங்களோ, அதுல சிக்கிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த சிக்கல் இருந்து நீங்க வெளிவர முடியாம இருப்பதற்கு காரணம் பந்தம், பற்று. அதனால இங்க துக்கம் வந்து ஒரு உண்மையான விஷயத்தை பிடிச்சிட்ட பிறகு வரவே வராது. அந்த உண்மையான விஷயம் என்ன, அந்த கான்சியஸ்னஸ், நான் அந்த தூய அறிவு அப்படிங்கிற நம்முடைய நிலைப்பாடு புரிஞ்ச பிறகு, இங்க பிறப்பு இறப்புனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு என்ன பிறப்புது, என்ன இறக்குது, இந்த உடம்பு வருது, உடம்பு போகுது, நானும் இந்த உடம்பு அல்லவல்லவா, நான் என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் இருக்கின்ற இருப்பு. அப்போ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே அந்தந்த ரோலை எடுத்து ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக ஒரு பாடி மைண்டு வருது, அந்த ரோலை பண்ணுது, அப்புறம் அது போயிடுது. அப்போ அந்த ரோல் போனால் இன்னொரு ரோல் வரப்போகுது, இன்னொரு பாடி மைண்டில் இன்னொரு கேரக்டர் எங்கள் படம் ஓடப்போகுது. ஸோ எப்படியோ படத்தில் சீன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம், சினிமா டைரக்டர் மாறலாம், சினிமா ஆக்டர்ஸ் மாறலாம், கதாபாத்திரங்கள் எது வேணால் மாறிக்கிட்டே இருக்கலாம், கதைகள் மாறலாம், ஆனால் அவைக்கு ஆதாரமாக இருக்கின்ற அறிவு என்றும் மாறாதது. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் துக்கம் இருக்காது. அப்போ உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே துக்கம் இருக்காது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதனால் துக்கம், அந்த பந்தம் தான், உங்களுக்கு மன உலகம் தான் இப்படி உங்களை கட்டி வைத்திருக்கிறது அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இந்த ஸ்லோகம் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிங்க, ஏன்னா இது இந்த மாதிரி தான் இந்த ஸ்லோகம் போகும். நம்ம அடுத்தது முக்கியமான டாபிக் வரணும் இல்லையா, அதுக்கு போகிறேன். அடுத்தது 35, இப்போ தான் டாபிக் வரும். 35ல் அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, விஞ்ஞானவாதோ பாக்கியார்த்தா வை அர்த்தியாத் வியாதி ஹேத்தி சேத் நா ஹிருத்யாகார மாதாத்தும் பாக்கியஸ்யா பேச்சி தத்வதா. இந்த ஸ்லோகம் 35 என்ன சொல்லுதுன்னா, ஆதிசங்கரருடைய வழியில் வருகின்ற வித்யாரண்யர் வந்து இந்த இடத்துல ஒரு மாற்று மதத்தினுடைய ஒரு பாயிண்ட் எடுத்து இங்கே சொல்கிறார். விஞ்ஞானவாதகா அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறார் பாருங்க. விஞ்ஞானவாதோ அப்படிங்கிற சான்ஸ்கிரிட் வேர்டு, விஞ்ஞானவாதோ பாக்கியார்த்தா வை அர்த்தியாத்து சியாத்தி ஹேத்தி சேத்து அப்படின்னா என்னன்னா, விஞ்ஞானவாதம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அது எல்லாம் மனம் அப்படிங்கிற ஒரு தத்துவம், அந்த தத்துவம் விஞ்ஞானவாதம் என்ற ஒரு தத்துவம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது எல்லாம் மனம் என்ற தத்துவம். வாக்கியார்த்த வை அர்த்தியார்த்தம்னா வெளிப்பொருள் தேவையற்றது என்று அது சொல்கிறது. ஏன்னா எல்லாம் மனசு தான், மனம் தான் இங்க எல்லாத்தையும் படைச்சிருக்கு, வெளிப்பொருளே வேண்டியதில்லை, மனசு படைக்கிறதுக்கு வெளிப்பொருளே தேவையில்லை அப்படின்னு சொல்லுது. அப்போ ஸ்ருதி ஆதாரம் அந்த மனதில் வடிவம் எடுக்க நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு ரெண்டையும் இங்க கம்பாரிசன் பண்ணி இப்போ வித்யாரண்யர் பேச போறார். வித்யாரண்யர் வந்து நம்முடைய அத்வைத வேதாந்தத்துக்கும் மைண்டை பத்தி பேசக்கூடிய விஞ்ஞானவாதா அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தையும், இந்த விஞ்ஞானவாதம்ங்கிற தத்துவம் வந்து புத்த மதத்திலிருந்து எடுக்கப்பட்டது, அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், அப்பதான் உங்களுக்கு அது என்னன்னு தெரியும், அதனால அதை படிச்சுட்டு போகலாம். அதாவது விஞ்ஞானவாதம் அப்படின்னா யோகாச்சாரம் அல்லது சித்த மாத்ரா என்று அந்த காலத்துல எப்போ 4ஆம் நூற்றாண்டுல தோன்றியது. இப்ப நம்ம 21க்கு வந்துட்டோம், இப்ப 4ஆம் நூற்றாண்டு. அப்ப 4ஆம் நூற்றாண்டுன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி நீ கணக்கு போட்டிருந்த? அப்ப அந்த 4ஆம் நூற்றாண்டுல இந்தியாவில அசங்கா மற்றும் வசுபந்து அப்படின்னு ரெண்டு சகோதரர்கள் இருந்தார்கள். அசங்கா வசுபந்து அப்படின்னு ரெண்டு பேரு. இவர்கள் வந்து புத்த பிச்சுக்கள், புத்த மதத்தை தழுவியவர்கள், புத்த மதத்தின் வழியில் வருகிறார்கள். இவர்கள் வந்து புத்த மதத்தை தழுவியவர்களாக இருந்தாலும் புத்த மதத்திலே இரண்டு பிரிவுகள் அப்பொழுதே வந்துவிட்டது. அந்த மாதிரி வந்தப்போ மகாயான புத்த பிரிவு, இவர் வந்து மகாயானம், மகாயானம் ஹீனயானம் ரெண்டு புத்த பிரிவு இருக்கு. அந்த புத்த பிரிவுகள் ஏன் வந்தது அப்படிங்கறதெல்லாம் தெரியல. புத்த மதத்துல வந்து ஏன் ரெண்டு பேர் பிரிச்சுக்கிட்டானுங்க அப்படின்னு தெரியல. புத்தர் வந்து ஒரு விஷயத்தான் சொன்னாரு, ஆனா பின்னாடி வந்தவனுங்க புத்த மதத்தை வந்து புத்த மதத்துக்கு என்னுடைய மதிப்பே இல்லாம பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா மற்ற வெளிநாட்டில் இருக்கிற புத்த மதம் எல்லாம் வந்து சிரிக்கிற அளவுக்கு எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு இருக்கு புத்த மதத்தினுடைய வேலைகள் எல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு புத்த மதம் வந்து ரொம்ப முரண்பாடான வழிமுறையில போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் விஷயமெல்லாம் நம்ம இப்ப பேச வேண்டாம். ஆனா இப்ப புத்த மதத்துல அசங்கா மற்றும் வசுபந்து அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து மகாயான பௌத்த மதத்துல வந்துட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை உலகத்துக்கு கொடுத்தாங்க 4ஆம் நூற்றாண்டுல. அதுக்கு பேரு சித்த மாத்ரா. சித்த மாத்ரானா மனசு மட்டுமே இருக்கிறது, வேற எதுவுமே கிடையாது. சித்த மாத்ரா மனம் மட்டுமே அப்படிங்கிற மிகப்பெரிய டாபிக். அதாவது விஞ்ஞான வாதம் அல்லது விஞ்ஞ அதிமாத்ரா அப்படின்னு அதுக்கு பேரு. அது என்னன்னா அதனுடைய கோட்பாடு என்ன அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்கு, 8 விதமான கோட்பாடுகளை உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதுல முக்கியமான 3 திரிசோபாவம் அப்படின்னு 3 இயல்புகள் இருக்கு. அது என்னன்னா பரிகல்பிதம், பரதந்திரம், பரிநிஷ்பன்னா அப்படின்னு 3 முக்கியமான இயல்பு அந்த சப்ஜெக்ட், மைண்டை பத்தி பேசக்கூடிய சப்ஜெக்ட்ல. இது ஒரு பெரிய டாபிக்ங்க, பட் நான் உங்களுக்கு வந்து அந்த டாபிக்கை தொட்டேன்னா அது ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் பேசணும், அந்த அளவுக்கு பெரிய டாபிக். நான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன், அவ்வளவுதான், இன்ட்ரடக்ஷனை மட்டும் பாருங்க. பரிகல்பிதம், பரதந்திரம், பரிநிஷ்பன்னா அப்படின்னு 3 விதமான கான்செப்டை இந்த மனதை பற்றி எடுத்து சொல்றார் அந்த புத்த பிச்சு. அது என்ன? பரிகல்பிதம்னா கற்பனை, பரதந்திரம்னா ஒன்றை சார்ந்திருத்துதல், பரிநிஷ்பன்னா பூரணம், அங்க அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன? இப்போ தவறான ஒரு மாயையான விஷயத்தை நம்புவது, புலன் சார்ந்த விஷயங்களை நம்புவதற்கு பேரு பரிகல்பிதம். மனதுல கற்பனையா அது இருக்குதுன்னு நம்புவோம். வெள்ளக்காக்கா இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னா அப்படிங்களான்னு நம்புவோம். மோடி பேங்க்ல 1,00,000 ரூபாய் போட்டாரு அப்படின்னா அப்படியான்னு நம்புவோம். அப்புறம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால பையன் இறந்து விட்டான் அப்படின்னா அது கேட்ட உடனே அப்படியான்னு நம்புவோம். இந்த மாதிரி அஜ்ஞானத்தினால கற்பனையான விஷயங்களை மனசு ஏத்துக்கிறதுக்கு பேரு பரிகல்பிதம். பரதந்திரம் அப்படின்னா அதாவது ஒரு விஷயத்திலிருந்து, காரணத்திலிருந்து ஒரு காரியம் வந்திருக்கும், அந்த காரியம் நடந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சூட்சமம் வேணும், ஒரு விஷயத்தை சார்ந்து நடந்திருக்க வேண்டும். அதனால் பரதந்திரம் என்று சொல்றது. அது வந்து கொஞ்சம் புத்திசாலிகள் தான் அந்த பரதந்திரத்தை காரண காரிய நீதியை கண்டுபிடிப்பாங்க. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா அது அப்படியே கடந்து போறவன் நிறைய பேர் இருப்பான், ஆனால் ஒருத்தர் ஏன் இந்த இன்சிடென்ட் நடந்தது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் அதை சூட்சமா பார்த்தானா அதனுடைய காரணம் கண்டுபிடிச்சிடலாம், அந்த காரியத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு பேரு பரதந்திரம். ப பரி நிஸ்பன்னா அப்படின்னா இருமையிலிருந்து விடுபட்டு இருக்கின்றதை அப்படியே ஒரே தன்மையை அந்த இருப்பை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற உண்மை தன்மை. இந்த மூன்று விஷயங்களை அவங்க பேசுறாங்க யாரு, அந்த புத்த பிட்சுக்கள். அதுல மனம் மட்டுமே சார்ந்த கொள்கைக்கு வந்து விஞ்ஞாப்தி மாத்திரா அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. அது என்னன்னா, நாம் புற யதார்த்தம் என்று நாம் எதிர்பார்க்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் மனதில் ஒரு உருவாக்கம் மட்டுமே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம். இப்ப நம்ம ஆதிசங்கரும் மற்ற ஞானிகளும் சொல்றாங்க இல்லையா, மனம்தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணுது. அப்ப நான் பேனா பென்சில் அப்படின்னு சொன்னா, பேனாங்கிற ஒரு விஷயத்தை நான் ஏற்கனவே எண்ணங்களா உங்க மனசுல ஏத்தி வச்சேன். அதை நீங்க பேனான்னு தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் பேனா பத்தி நீங்க பேச முடியும், பேனாவை பார்த்த உடனே பேனான்னு சொல்ல முடியும். ஆனா அப்படி ஒரு பொருள் இருக்கிறத காட்டியும் கொடுக்கல, அப்படி ஒரு பேர் நான் உங்களுக்கு சொல்லவும் இல்லைன்னா நீங்க ஒரு நாளைக்கு பேனாங்கிற விஷயத்தையும் பேச போறதே கிடையாது. அப்ப உங்களுக்கு வாழ்க்கையில பேனா பென்சில்ங்கிற ஒரு விஷயம் எப்படி தெரிஞ்சதோ, அது மாதிரி தெரியாத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கலாம்ல. அது அவ்வை பிராட்டி சொல்றாங்கல்ல, கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவு. அப்ப நீங்க கத்துக்கிட்டதை வச்சுதான் நீங்க இந்த உலகத்துல ஆர்குமெண்ட் பண்றதும் அதை வச்சுக்கிட்டு வாழ்க்கையை நடத்துறதும் இருக்கு. ஆனா நீங்க கத்துக்காத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. ஒவ்வொன்றும் கத்துக்கணும்னா நமக்கு ஆயுசு பத்துமா? பத்தாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம நடைமுறைப்படுத்தி வாழ்ந்துட்டு போய் சேரப்போறோம். ஆனா நான் எல்லாத்தையும் கத்துக்கலாம் இந்த உலகத்துலன்னு நீங்க முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு நாளும் நடக்காது. அப்ப அதனால கட்டுறது நம்ம கை மண் அளவு தான் கத்துக்க முடியும். அதை வச்சு நம்ம எப்படி சர்வை விளாடுறது, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீல்டுல நம்ம எப்படி வெற்றியா வாழ்க்கையை நடத்துறது அப்படிங்கிற லெவல்ல தான் நம்ம போக முடியும். ஏன்னா அவ்வளவுதான் புற அறிவு. அதுக்கு மேல நீங்க புற அறிவை வந்து டெவலப் பண்ணோம்னா ஆயுசு பத்தாது. அதுக்கு அக அறிவு தான் இன்ஃபினிட்டின்னு நான் சொல்லிட்டேன். புற அறிவு வந்து நீங்க உலகத்துல கண்டுபிடிக்கிறது எல்லாம் எடுத்துக்கான உள்ள கொண்டு போனாலே வாய்ஸ் பத்தாது. அத்தனையும் உள்ள எடுத்துக்கிறதுக்கு அக அறிவு, அது ஒரு எல்லையற்றது. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் விரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது அங்கிருந்து வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயம். அப்ப இந்த விஷயத்த பேசுறாங்க. பேசுறது என்னன்னா மனம் சார்ந்த விஷயம். அப்ப இதை வந்து அவங்க யோகாச்சாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டா உருவாக்கி அதுக்கு வந்து தியான முறைகள் எல்லாம் கொண்டு வராங்க. அந்த தியான முறைகளுக்கு தான் இங்க புத்த மதங்கள்ல வந்து விபாசனா அப்படின்னு ஒரு தியான முறையும் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது மனசு வந்து மௌனத்துக்குள்ள போனா அங்க வந்து அந்த அறிவு பிரகாசிக்கும். மௌனம் தான் பிரம்மம் அப்படிங்கிறது நம்ம சனாதன தர்மம் சொன்னதை அவங்களும் ஒரு அமைதியில போனா நம்ம மனசுக்கு வந்து அமைதி கிடைச்சிட்டா அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் குறையும், நம்ம இயல்பா இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் அவங்க வராங்களே தவிர, அவங்க மனம் இல்லாட்டா அடுத்தது என்ன அறிவு தான் பிரகாசிக்குமான்னு அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு? புத்த மதத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவங்க தான் சனாதன தர்மத்தை ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க சொல்றது தான் சரின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணக்கூடியவங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க வந்து இந்த விஷயத்துல இருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த விஷயம் வந்து எந்த நாட்டில் அதிகமாக பரவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஞான விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞாப்தி மாத்திரா அப்படிங்கிறது எங்கே பரவி இருக்குன்னா, உலகத்தில் தோன்றியது இந்தியாவில் தான் முதல் முதல் தோன்றியது. இது கிழக்கு ஆசிய நாடுகளில் பெரிய பெரிய சைனாவிலிருந்து வந்த துறவிகள், ஜப்பானிலிருந்து வந்த துறவிகள் மூலமாக உலகம் புற கொண்டு போய் சேர்த்தப்பட்டது. அதில் நம்ம சீனாவிலிருந்து வந்த யுவான் சுவாங் அப்படின்னு ஒரு துறவி வந்து இந்த விஷயத்தை சீனாவுக்கு கொண்டு போனார். இது மாதிரி யுவாங் சுவாங் வந்து சைனாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தார். அவர் தான் நம்முடைய பாரத தேசத்தில் இருந்த நாலந்தா பல்கலைக்கழகத்திலையும் படித்தார். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் வந்து முதல்ல நம்முடைய பாரத தேசத்தில் முதல் முதல்ல நம்ம நாட்டில் தான் பல்கலைக்கழகமே இருந்தது. அதனால் மற்ற நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வராங்க, அவ்வளோ ஈஸியாக வர முடியாது, கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பாலைவனமெல்லாம் கடந்து வரணும் சைனாவிலிருந்து நம்ம நாட்டுக்கு வரணும்னா. ஏன்னா நம்ம நாட்டுடைய பார்டர் உங்களுக்கே தெரியும், திபெத்து அல்லது இமாலயெல்லாம் சைடெல்லாம் வர முடியாது. ஏன்னா பயங்கரமான பனிமலை, அப்போ பனிமலையெல்லாம் கடந்து நம்ம சைனாவிலிருந்து இந்த பக்கம் வர கஷ்டம். அப்போ ஏதாவது ஒரு அரேபியன் கண்ட்ரி வழியாக நம்ம உள்ளே பூந்துட்டோம்னா சைனாவிலிருந்து இந்தியாவுக்குள்ளே வரலாம், ஆனாலும் பயங்கரமான பாலைவனத்தில் கடந்து வரணும். அப்படியெல்லாம் வந்திருக்காங்க, வந்து தான் இந்த மாதிரி நம்ம நாட்டினுடைய கலாச்சாரங்களை கற்றுக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ இது மாதிரி யுவாங் சுவாங் போன்ற வரலாற்று சம்பவங்களை நம்ம படிச்சிருக்கிறோம், பள்ளிக்கூடத்திலே படிச்சிருப்போம். யுவாங் சுவாங் போன்ற வெளிநாட்டினர்கள் வந்தாங்க நம்முடைய பாரத தேசத்தில், நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்றாங்க அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அவங்க எல்லாம் எதுக்காக இங்கே வந்தாங்கன்னா, நம்ம பாரத தேசத்தினுடைய பல முக்கிய பகுதிகளை எடுத்துகிட்டு போய் அவங்க நாட்டில் கொண்டு போய் சேர்த்துனாங்க. அதில் புத்த மதமும் அப்படி தான் கொண்டு போகப்பட்டது. அந்த காலகட்டத்தில் புத்த மதமும் நல்லா வளர்ந்திருந்தது. ஏன்னா அசோக சக்கரவர்த்தி போன்ற மிகப்பெரிய இந்தியாவை ஆண்ட சக்கரவர்த்திகளே வந்து புத்த மதத்தை போற்றி பாதுகாத்து வந்தார்கள். அப்போ அந்த அளவுக்கு இது உரிய ஒரு விஷயமா போகிறதுல விஞ்ஞானவாதமும் மக்களிடத்திலே பரவ தொடங்கியது. அப்ப இந்த விஞ்ஞானவாதம்ங்கிறத ஆழ்ந்து பார்த்தோம்னா இது என்னன்னா, ரெண்டு பேர் அசங்கா அண்ட் வசுபந்து அப்படிங்கிற ரெண்டு ரிஷிகள் வந்து புத்த பிட்சுக்கள் தோற்றுவித்தார்கள். நம்ம சனாதன தர்மத்துல ரிஷிகள்னு சொல்றோம், அங்க வந்து பிட்சுக்கள்னு சொல்லுவோம். அவங்க என்ன கான்செப்ட் சொல்றாங்கன்னா, எல்லாமே மைண்டு தான்ட்டாங்க. எல்லாமே மைண்ட், எவ்ரி திங் மைண்டு. அப்போ அவங்க சொல்றது என்னன்னா, வெளி உலகம் உண்மையில் இல்லை அப்படின்ட்டாங்க. எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இல்லை அப்படின்ட்டாங்க, வெளி உலகம் கிடையாது. அப்போ நாம் காணுகின்ற உலகம் விஞ்ஞானத்தின் பிரதிபலிப்பு. விஞ்ஞானம்னா இங்க மைண்டு தான் சொல்றாங்க, மைண்டின் பிரதிபலிப்பு தான் இந்த உலகம். அப்ப கனவில் பார்க்கும் உலகம் போல அது வெளியில் இல்லை, நம்முடைய மனதில் தான் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்ப இதை கேட்ட உடனே நாம அத்வைதத்துல இதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஆமா, கிட்டத்தட்ட பாதி உண்மை. அதாவது அவங்க சொல்றது வந்து மேக்சிமம் அத்வைதத்திலிருந்து எடுத்துட்டாங்க, அந்த அத்வைத விஷயங்களை எடுத்து அவங்க கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. ஆனா எங்க தடுமாறுறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப உலகம் சித்தத்தின் உருவாக்கம், அதாவது மைண்ட் மட்டும்தான் இருக்குதுங்கிறத அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா நம்முடைய அத்வைத வேதாந்தம் வந்து என்ன சொல்லுதுன்னா, மைண்டு மட்டும் இல்லை, மைண்டே ஒரு ஆப்ஜெக்ட். அந்த மைண்டையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று இருக்கு, அதுதான் அறிவு, அதுதான் சித்து. அப்ப சித்து தான் இங்க எல்லாமே இருக்குங்கிறத நம்முடைய அத்வைதம் சொல்லும். ஏன்னா நாம மைண்டோட நிக்கிறது கிடையாது, அந்த மைண்டை வந்து டிரான்சன்ட் பண்ணணும். அதாவது நம்முடைய கான்செப்ட் என்னன்னா, இப்ப மற்ற சமயங்களுக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் இப்ப நம்முடைய சனாதன தர்மத்துக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, மனசு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம மேலோங்க வைக்கிறோம், அதாவது உயர் பரிமாண அறிவா மாத்த போறோம். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற டெக்னாலஜி. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற மற்ற மதம் சம்பந்தப்பட்ட நபர்கள் அல்லது வேற சம்பந்தப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, மனதை வந்து தூய்மைப்படுத்துவாங்க. அதாவது மனதை வந்து பர்ஃபெக்டா மாத்திக்கலாம், மனதை வந்து தூய்மையை வச்சுக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு தான் அவங்க எல்லாம் போக முடியும். ஆனா நம்ம மனதை, நம்ம அத்வைத வேதாந்தம் அல்லது நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் வந்து மனதை தூய்மைப்படுத்துவதோட நிறுத்துறது கிடையாது. மனதை ஏன் தூய்மைப்படுத்துகிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. மனதை தூய்மைப்படுத்தினால் என்ன நடக்கும், நீ மனதை தூய்மைப்படுத்துவதனால் உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, மனம் இல்லாம அது அறிவு பிரகாசிக்கும். அப்ப மனம் வந்து மனமற்ற நிலையில கான்சியஸ்னஸா, மைண்ட் வந்து கான்சியஸ்னஸா மாறிடும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்முடைய அத்வைத வேதாந்தம் தான் சொல்லும், வேற எந்த சாஸ்திரமும் சொல்லாது. அதனால இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அவங்க சொல்ற கருத்துக்கும் நம்ம சொல்ற கருத்துக்கும்னா, சிம்பிளா புரிய வைக்கிறேன். நம்ம சைட்ல வந்து பிரம்மம் மட்டும்தான் உண்மை, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்யா அப்படிங்கிறது அத்வைத வேதாந்தத்துடைய தத்துவம் கோட்பாடு. ஆனா மற்றவர்களெல்லாம் மைண்ட் இருக்கு, மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த மைண்டே தான் வந்து புத்தியா டெவலப் ஆகுது அப்படி இப்படின்னு எல்லாம் நம்மள மாதிரியே சொல்லுவாங்க. ஆனா அவங்க மைண்ட் லெவல்லயே நின்றுட்டு உலகம்ங்கிறது மாயைங்கிறத அவங்க எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, உலகமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் அத்வைத வேதாந்தத்துக்குள்ள வந்து புத்த மதத்தையும் அத்வைத வேதாந்தத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்பவும் ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது லாஸ்ட் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட இது சம்பந்தமா ஒருத்தர் பேசினாங்க. அப்ப வந்து அந்த அம்மா வந்து சென்னையில ரொம்ப ஃபேமஸான அத்வைத சமயத்துல பெரிய லெவல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு, கான்சியஸ்னஸை பத்தி பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கு, அவங்க ஒரு ப்ரொஃபஸர், அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு பயங்கரமா பண்றாங்கன்ட்டு வேற ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த அம்மா கிட்ட நான் பேசினேன். அப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி கான்சியஸ்னஸ் தான், அந்த சுய அறிவுல தான் எல்லாமே இருக்கு, இந்த உலகம்ங்கிறது உண்மையிலேயே கிடையாது அப்படி இப்படின்னு என்கிட்ட பேசினாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரிம்மா எல்லாம் ஓகே, ஆனா நீங்க என்னதான் கடைசியா சொல்ல வரீங்க அப்படின்னா, எல்லாம் மைண்டு தான், மைண்ட் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, எம்டினஸ் தான் அப்படின்ட்டாங்க. நான் எம்டினஸ்ன்னு நம்ம சொல்ல மாட்டோமா, ஏன்னா அத்வைத வேதாந்தம் வந்து சூன்யம் எம்டினஸ்ங்கிறத ஏத்துக்காது. அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற அறிவு வந்து இருப்பதினால் இங்க எல்லாம் இருக்கிறதுங்கிறதுனால இங்க உலகத்தை நம்ம நீக்க வேண்டியது இல்லம்மா அப்படின்னா, இல்ல உலகத்தை நீக்கி தான் ஆகணும் அப்படின்னு அவங்க எங்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஆர்குமெண்ட்னால அவங்களுக்கு எனக்கும் அந்த விஷயம் வந்து பெருசா ஒரு வாதமா போயிடும் அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்லிட்டேன், சரிம்மா உங்களுக்கு அது ஓகேன்னு நீங்க அந்த லெவலில் இருந்துக்குங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வேதாந்த வழியில நான் போய்க்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து சாஸ்திரம் தான் பிரமாணம், நான் வந்து இடையில வந்து யார் என்ன சொன்னாலும் அதை கேட்க மாட்டேன். நீங்க வந்து ஓஷோ சப்ஜெக்ட் எடுத்திருக்கலாம், கிருஷ்ணமூர்த்தி சப்ஜெக்ட் எடுத்திருக்கலாம், அல்லது எனி அதர் வேற மதங்கள் சம்பந்தப்பட்ட புத்த மதத்திலிருந்து சப்ஜெக்ட் எடுத்து பேசலாம், ஆனா எனக்கு வந்து பிரமாணம் வந்து சாஸ்திரம் தான், வேதம் தான். வேதத்துக்கு முரணா நீங்க என்ன கருத்துக்களை எங்கிட்ட திணிக்க முயற்சி எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க மாட்டேன், எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றதுன்னு நம்ம எங்கிட்ட பேசுறது இல்லை, கட் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமா அதை ரெக்கமெண்ட் பண்ண சாமிஜியும் என்கிட்ட பேசுறது இல்லை, கட் பண்ணிட்டாங்க. நான் அதை பத்தி கவலைப்படலை, ஏன்னா நம்ம வந்து சரியான பாதையில போறோம், நம்ம பாதை மாதிரி இன்னொருத்தர் சொல்றதை கேட்கக்கூடாது. அப்ப அதனால நம்ம சரின்ட்டு அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் பேசுறது நானும் பேசுறது இல்லை. அப்ப இங்க எதனால இந்த மாற்றம் வருதுன்னா, அவங்க விஞ்ஞானவாதத்தை நம்புறாங்க, மைண்ட் இருக்கு ஆனா உலகம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா நம்முடைய அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அறிவு இருக்கிறதுனால உலகம் இல்லை என்று சொல்ல முடியாது, அறிவின் அதிஷ்டானத்துல உலகம் தோன்றி மறைகிறது என்று சொல்லுது. ஏன்னா நம்ம அத்வைத வேதாந்தம் வந்து பிரம்மம் சத்தியம் ஜகத் அசத்தியம்ங்கிற வார்த்தையை சொல்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்றாங்க. அந்த கன்ஃபியூஷனை நீங்கெல்லாம் மாத்தி மாத்தி படிக்கிறதுனால தான் கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க. உண்மையான அத்வைதி கன்ஃபியூஷன் ஆக மாட்டான். நீங்க அத்வைதத்தை விட்டு வேற வேற புத்த மதத்தினுடைய சப்தாந்தப்பட்ட விஷயத்துக்குள்ள போவீங்க அடிக்கடி. அதனாலதான் விபாசன தியானத்துக்கு போறீங்க, அப்புறம் புத்த மதத்துல இருக்கிற ஒரு ஓசோ சொல்றதை எடுத்து கேட்கறீங்க, அப்புறம் ஜே கிருஷ்ணமூர்த்தி சொல்றதை கேட்கறீங்க, சூப்பர் சூப்பருங்கிறீங்க. அப்ப இது மாதிரி மற்றவங்க சொல்றதை எடுத்து கேட்டுக்கிட்டு அதுல போய் கொஞ்சம் மாட்டிக்கிறீங்க. அப்ப உண்மையான அத்வைதம் உங்களுக்கு புரியறது இல்ல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணுமே தெரியாம அத்வைதத்துக்குள்ள வர்றவங்க சீக்கிரம் தேறிக்குவாங்க, ஆனா நிறைய படிச்சவங்க தான் இந்த அத்வைதத்துல தேர்றது இல்லை. ஏன்னா அவங்க நிறைய நூலறிவை வச்சுக்கிட்டு ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த புத்த மதத்தில் இருக்கிற இப்படி சொல்லுது, இந்த இடத்துல கான்சியஸ்னஸை பற்றி அந்த எழுத்தாளர் அப்படி பேசுறாரு, நீங்கள் என்னங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்ட்டு நம்மகிட்டயே ஆர்குமெண்ட்டுக்கு வருவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, தயவு செஞ்சு எங்கிட்ட யாருமே ஆர்குமெண்ட்டுக்கு வராதிங்க. நான் ஒரே விஷயம்தான் சொல்லுவேன், பிரமாணம் வேதம், உங்களுக்கு எல்லாமே தெளிவாக தெரியணும்னா நீங்கள் வேதத்தை படிங்க. வேத சாஸ்திரம் சொல்லக்கூடிய வழிமுறைகளில் வந்து படித்து பார்த்துட்டு எஸ்ஆர் நோங்கிறத நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. ஆனா நீங்க விதண்டாவாதமா கேள்வி கேட்கறதுக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்தேன்னா மணிக்கணக்கில் பேசணும். அப்படி பேசுறதுனால எனக்கு தொண்ட தண்ணி காஞ்சி போயிடும், நான் திருப்பி ரிப்பீட்டடா பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நான் 12 வருஷம் இந்த சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இருக்கேன். அதான் நான் இப்ப மீண்டும் சொல்றேன், 12 வருஷம் இந்த சப்ஜெக்டை நான் பேசினாலும் இந்த 12 வருஷத்துல 12 பேர் கூட தேரலன்னு நான் ஏன் சொல்றேன், அந்த 12 பேர் கூட உண்மையான அத்வைதிகளா வரல. காரணம் என்னன்னா, அவங்க வேற வேற ஃபீல்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு இந்த பாடம் புரியல, அதனால வேற வேற கான்செப்டுக்குள்ள போயிடுறாங்க, திருப்பி வந்துடுறாங்க அத்வைதத்துக்குள்ள, திருப்பி வேற கான்செப்டுக்குள்ள போயிடுறாங்க. அதாவது அது எப்படி அதுக்கு அர்த்தம் நம்ம சொல்லுவோம்னா, இப்ப நீங்க தண்ணி எடுக்கிறதுக்கு போர் போட்டீங்கன்னா, இங்க ஒரு 10 அடி போர் போடுறீங்க இல்ல ஒரு 50 அடி போர் போடுறீங்க, தண்ணி வரல. அப்புறம் சரி, இங்க தண்ணி வரலான்ட்டு போர்வெல் மிஷினை கழட்டிட்டு ஒரு 50 அடி தள்ளி அங்க ஒரு 50 அடி போடுறீங்க, அங்கேயும் தண்ணி வரல. சரி, இங்கேயும் தண்ணி வரலான்ட்டு இன்னொரு 50 அடி தள்ளி அங்க ஒரு போர் போடுறீங்க. இப்படியே ஒரு 10 இடத்துல நீங்க ஒரு 50 அடி 100 அடி போட்டு போட்டு தண்ணி வரலங்கிறதுக்கு பதிலா, ஒரே இடத்துல நீங்க 500 அடி 600 அடி போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமா தண்ணி வந்திருக்கும். ஏன்னா தண்ணியை நோக்கி தான் அந்த பூமிக்குள்ள போகும் அந்த மெஷின். அப்ப இது புரியாம நம்ம வந்து இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம்னு நோண்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்களா. இது மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க அத்வைதம் கொஞ்சம், அப்புறம் அந்த சமாச்சாரம் கொஞ்சம், இந்த சமாச்சாரம் கொஞ்சம், புத்த மதம் கொஞ்சம், அப்புறம் வேற சமண மதம் என்ன சொல்லுது, அப்புறம் சாங்கியம் என்ன சொல்லுது, அப்படியே மாறி மாறி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இதுல விடுவாங்க, இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து அதுல விடுவாங்க, இப்படியே மிக்சிங்கா பேசுவாங்க. இங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் பேசுவோம், அது பிரம்மம் மட்டும் சத்தியம், அவ்வளவுதான். அதுக்கு என்ன உங்களுக்கு விளக்கம் வேணுமோ அத்தனையும் தர முடியும். அந்த பிரம்மம் யாரு கடைசியில், அது நீ தான், எப்படி நான் தான், அதுக்கான அத்தனை ஆதாரங்களும் நீ நிரூபணம் பண்ண முடியும். அதுதான் இங்க பிரம்மத்தை பற்றி நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட். அப்ப இங்க விஞ்ஞானவாதம் என்ன சொல்றதுன்னா, மனதின் உருவாக்கம் அந்த மைண்டு தான் எல்லாத்துக்கும் காரணம், அதே சமயம் ஆத்மாங்கிறது ஒண்ணு இல்லை அப்படின்ட்டாங்க அவங்க. இப்ப இந்த ஆத்மா இல்லைன்னு அவங்க சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏற்கனவே நம்மால துவைதிகளால் ஏற்றி வைக்கப்பட்ட நிறைய ஆத்மாக்கள், ஆக்சுவலா ஆத்மா இல்லைன்னு சொல்றது அவங்க பிரம்மத்தை இல்லைன்னு சொல்லல, அவங்க சொன்ன கான்செப்ட இவங்களே மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க, மற்றவங்க மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க. ஆத்மா இல்லைங்கிறது அவங்க சொல்லிட்டாங்க, ஆனா எந்த ஆத்மா இல்லை, தனித்தனி ஆத்மாக்களா இல்லைன்னு சொன்னாரா, இல்ல பரமாத்மாவே இல்லைன்னு சொல்றானா? புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் பரமாத்மாங்கிற சப்ஜெக்ட் இல்லை, அவங்களுக்கு கடவுளே இல்லை. புத்த மதத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் கிடையாது, ஏன்னா அவங்க மைண்டு தான் எல்லாம், அது சூன்யம் அவ்வளவுதான். வருது, நீங்க மைண்ட் இருக்க வரைக்கும் இங்க ப்ளே பண்றீங்க, வாழ்க்கை முடிஞ்ச பிறகு நீங்க போயிடுறீங்க, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க கர்மா தியரி, பிறப்பு இறப்பு மறுபிறப்பு எல்லாத்தையும் ஏத்துக்கிறாங்க. புத்த மதம் இதனாலதான் ஒரு பெரிய குழப்பவாதம். அதாவது புத்த மதத்தை வந்து கடவுளே இல்லைன்னு சொல்ற, அப்புறம் எங்கிருந்து மறுபிறப்பி வருது, மைண்டு தான் மறுபிறவிக்கு வருது. சரி, மைண்டு தான் மறுபிறவிக்கு வருதுன்னா, அப்போ அந்த பிறவியினுடைய தாக்கம் வந்து இப்படியே நடந்துகிட்டு இருக்குன்னா, இது யாரு உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா, மனசே தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்ப எப்படி மனசுக்கு அந்த தகுதி இருக்கும், ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை படித்து இந்த மைண்டில் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு டாபிக் எடுத்து ஒரு ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பிஹெச்டி ப்ரொஃபஸர் ஆகிட்டேன், நான் இறந்து போயிட்டுறேன், அடுத்த பிறவியில் நான் அதே பிஹெச்டி சப்ஜெக்ட் படித்த ப்ரொஃபஸராக வரணும் இல்லை, நான் ஃபிசிக்ஸில் வந்து பயங்கரமாக உங்ககிட்ட பேசணும்ல அடுத்த பிறவியில், ஏன் நான் பண்ண மாட்டேங்கிறேன்? அப்போ மைண்டில் இருந்தால் அடுத்த பிறவியில் எடுத்து கொடுக்கணும்ல, அப்படி கன்ஃபியூஷன் வருது அவங்கக்கிட்ட. ஆனால் இங்கே நாம் தெளிவாக தான் இருக்கிறோம். அத்வைதிகள் வந்து நம்ம தெளிவாக என்ன சொல்கிறோம்னா, அப்படி கிடையாது. இங்கே நமக்கு பின்னாடி இந்த மைண்டுக்கே மைண்டாக ஒரு கான்சியஸ்னஸ் ஆதாரமாக காஸ்மிக் மைண்ட் இருக்கு. அந்த காஸ்மிக் மைண்டினுடைய கண்ட்ரோலில் நம்முடைய சின்ன சின்ன பதிவுகள் அங்கே இருந்து அது நடைமுறைக்கு வருது அப்படின்னு நாம் எல்லாமே தெளிவாக உடச்சி உடச்சி சொல்கிறோம். அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த விஞ்ஞானவாதம் என்ன சொல்லுதுன்னா, எல்லாம் மனம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடும். ஆனால் நம்ம அத்வைதம் வந்து மனசு ஒரு அப்ஜெக்ட் தான், ஆப்ஜெக்டாக தான் இருக்கு, ஆனால் அது பின்னாடி சப்ஜெக்டாக ஆத்மா இருக்கு, பிரம்மம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அத்வைத வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மான்னு சொல்லிட்டா அது பிரம்மம் மட்டும்தான். நீங்கள் துவைதிகளாக மாறிட்டு சைவ சித்தாந்தத்திலையோ வைணவ சித்தாந்தத்திலையோ இல்லை வேற எதுலையாவது இருந்துக்கிட்டு ஆத்மான்னீங்கன்னா, நிறைய ஆத்மாக்கள் இருக்கு. நிறைய ஆத்மாக்களை வந்து நாங்கள் அத்வைதம் ஏற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ஆத்மானா அது பரமாத்மா மட்டும்தான். ஏன்னா இங்கே படைப்பே இல்லையே, அப்புறம் எங்கிருந்து நிறைய ஆத்மாக்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அதாவது நம்ம பாடத்தில் ரொம்ப டெப்த்தாக உள்ளே வந்துட்டிங்கன்னா, படைப்பே இல்லைங்கிறதான் கடைசியாக சொல்ல போகிறோம். படைப்பே இல்லாததில் எங்கிருந்து நிறைய ஆத்மாக்கள் வரும், எல்லாம் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்தில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் வருது, அந்த ஏகப்பட்ட கதாபாத்திரங்களில் ஏகப்பட்ட ஹியூமன் பாடிஸ் இருக்கு, பட் அதெல்லாம் ரியல் பாடியான இல்லை, எல்லாம் இமேஜினேஷன் தான், வரையப்பட்ட படங்கள். அந்த காலத்தில் பிக்சரில் ஆர்ட் பண்ணுவாங்க, இந்த காலத்தில் நம்ம மூவிஸாக எடுத்து படமாக ஓடுறோம். ஆனால் போத் ஆர் இமேஜினேஷன் தானே. அது மாதிரி இங்கே எல்லாமே கற்பனை உலகம், அதனால் உலகம் படைக்கப்படவே இல்லைங்கிறது அத்வைதம். அது எப்படிங்கிறது உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிக்கணும்னா, நீங்கள் இந்த பாடத்தில் டெப்த்தாக வரணும். பஞ்சதசி படித்தாலே போதும், பஞ்சதசி ஆரம்பத்திலேருந்து இப்போ இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் கேட்டிருந்தீங்கனாலே ஏ டு இசட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் இதையே நிறைய பேர் முழுசாக கேட்கறதில்ல. நான் என்னென்ன சொல்கிறேனோ அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணி போயிட்டு, இப்போ நான் ஏற்கனவே எடுத்த பாடத்துலேருந்து ரெண்டு மூணு பேர் கேள்வி கேட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து பஞ்சதசி கேளுங்க, அதுலேயே அதுக்கு பதில் இருக்குன்னு சொல்லி. முன்னெல்லாம் அப்படி இல்லை, அவங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன், இப்போ பதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா நான் மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், திருப்பி திருப்பி அதையே சொல்லி சொல்லி எனக்கு தொண்டை தண்ணியும் காஞ்சி போகுது, எனக்கு தேவையில்லாமல் அது டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அவ திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த சொல்கிறேன்னு வேறு சொல்கிறாங்கன்ட்டு அதை நான் நிறுத்திட்டேன். இப்போ முன்ன மாதிரி பேசுறது இல்லை. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கான்செப்ட் வந்து அத்வைதம் ஒன்லி ஒன் இருக்குது, அது பியூர் கான்சியஸ்னஸ், அது இருப்பு, பிரம்மம், சித்து, அறிவு அப்படின்னு நம்ம வாதந்தம் சொல்லிடுது. ஆனால் விஞ்ஞானவாதம் வந்து அழகாக அத்வைதம் சொல்கிற மாதிரியே சொல்லும், அதாவது திரையில் ஓடுகின்ற படம் மட்டும்தான் உண்மை, ஆனால் அந்த படத்தில் இருக்கிற காட்சிகள் எல்லாம் உண்மை கிடையாது, அதனால் நீங்கள் அந்த படத்தில் வர்ற காட்சியில் கண்டு மயங்காமல், துக்கத்தை கண்டு துக்கப்படாமல், சந்தோஷத்தை கண்டு சந்தோஷப்படாமல் நீங்கள் இயல்பாக படம் பார்க்குறீங்களா, அப்படி மாறிக்குங்க, அப்போ உங்களுக்கு உலகம் வந்து சுக துக்கத்தை கொடுக்காது அப்படின்னு நாம் சொல்கிற சேம் கான்செப்டை விஞ்ஞானவாதம் சொல்லும். அப்போ விஞ்ஞானவாதமும் படத்தில் ஓடுற சீன் உண்மை, ஆனால் அந்த படம் தான் உண்மையே தவிர அது படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்கள் உண்மை இல்லை. அது மாதிரி இந்த உலகம் உங்களுக்கு உண்மையாக தெரியும், ஆனால் இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்லும்னா, வெளி உலகம்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, மனசு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்கிற கான்செப்ட். அதாவது இங்கே விஞ்ஞானவாதம் என்ன சொல்லுதுன்னா, வெளி உலகம் இல்லை, எல்லாம் மைண்டு தான், மைண்டினுடைய ஸ்ட்ரீம் தான் அப்படின்ட்டுருச்சு. அப்போ இதுதான் புத்த மதத்தில் ஒரு மிக ஆழமான தத்துவ சம்பந்தமாக பார்த்தது. அதுக்கு ரெண்டு புத்த பிச்சுகள் இருந்தாங்க, அசங்கா வசுபந்து அப்படின்ட்டு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரெண்டு பேரும் சொல்கிறது வெளி உலகம் இல்லை, நாம் அனுபவிக்கின்றது எல்லாம் மனதின் வெளிப்பாடுன்ட்டாங்க. உண்மைதானே, நாமளும் அப்படி தான் சொல்கிறோம். அதாவது நாம் பார்க்கின்ற மரம், நாம் கேட்கின்ற ஒளி, நாம் உணர்கின்ற உலகம், இவை எல்லாம் மனதில் தோன்றுகின்றது அப்படின்றாங்க. உண்மைதான், எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ இவங்க வந்து கனவுல எப்படி வருதோ, அந்த ட்ரீம் அனாலஜியை எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, என்ன கனவுல வந்து ஒரு நகரம் படைக்கப்படுது, அங்கே மனிதர்கள் படைக்கப்படுகிறார்கள், அந்த கனவுல கூட பயம் வருது, சந்தோஷம் வருது, பல அனுபவங்கள் கிடைக்குது, ஆனால் எல்லாமே கனவு காணுகின்ற வரைக்கும் உண்மையாக இருக்குது, ஆனால் விழித்த பிறகு கனவு பொய் என்பதை மனம் அறிகிறது. ஆனால் அந்த கனவு காணுகின்ற வரைக்கும் அந்த கனவுக்கு காரணமாக இருந்தது எது, மனம்தான் அப்படின்னு அருமையான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. அப்ப இந்த விஷயம் யாரு இது? நம்முடைய சனாதன தர்மத்தை தான். ஆனா இதை எடுத்து அவங்க அப்பயே பேசுறாங்க. யாரே இந்த ரெண்டு புத்த பிச்சுக்கள்? இது நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா தெரியும். வசுபந்து அப்படின்னு பேர்ல கொடுத்தாலும் வரும், அல்லது விஞ்ஞானவாதா அல்லது யோகாச்சாரா அப்படின்னு போடுங்க. புத்திசம், புத்திசம் யோகாச்சாரா விஞ்ஞானவாதான்னு போட்டீங்கன்னா வந்துடும். அதுல யார் தோற்றுவித்தான்னு சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அசாங்கா வசுபந்து அப்படிங்கிறவங்க ஒரு எட்டு விதமான கான்செப்டை உள்ள கொண்டு வராங்க. அது என்னென்ன அப்படின்னா, கண் விஞ்ஞானம், காது விஞ்ஞானம், மூக்கு விஞ்ஞானம், நாக்கு விஞ்ஞானம், தோல் விஞ்ஞானம், மன விஞ்ஞானம், கிளிஷ்ட விஞ்ஞானம், ஆலய விஞ்ஞானம் அப்படின்ட்டு ஒரு எட்டு டைப்ஸ் ஆஃப் அந்த மைண்டினுடைய டெக்னிக்ஸை சொல்லித்தராங்க. அதில் வந்து கண் விஞ்ஞானம்னா கண்களால் பார்க்கின்ற விதத்தில் எப்படி மனசு வேலை செய்யுது, காதுனால எப்படி ஒரு விஷயத்தை கேட்கறதுனால மனசு வேலை செய்யுது அப்படின்னு புலன்கள் அடிப்படையில் மனதை கொண்டு வந்து அவங்க பெரிய ஒரு கான்செப்டை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்டு நமக்கு டைம் பாஸிங்கான ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான். எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப அருமையாக டைம் போகும், பிறவி வந்துடும், வேற ஒன்றும் நடக்காது, அடுத்த பிறவிக்கு வந்துடலாம். ஆனால் இது மாதிரி நிறைய மன விஞ்ஞானம், கிறிஸ்டல் ஈகோ சென்ஸ் எப்படி நம்ம ஒழிக்கிறது, ஆலய விஞ்ஞானம் அப்படின்ற ஒரு டாபிக் பேசுது. இதில் ரொம்ப ஹைலைட்டடே வந்து ஆலய விஞ்ஞானம். ஆலய விஞ்ஞானம்னா அவங்க கான்செப்டில் ஸ்டோர் ஹவுஸ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது அது அவங்களுடைய முக்கியமான கண்டுபிடிப்பு. ஸ்டோர் ஹவுஸ் அப்படின்னா, இப்போ நாம் வந்து உதாரணம் சொல்லுவோம் இல்லையா, விதை, அதாவது ஒரு விஷயத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அந்த இடத்துக்கு நம்ம ஸ்டோர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம். அல்லது வேற ஏதாவது நமக்கு உதாரணமாக சொல்லணும்னா, விதை இருக்கு இல்லையா, விதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா அம்சங்களும் உள்ளே இருக்கும், ஆனால் வெளிப்படாமல் ஒடுங்கியிருக்கு இல்லையா, அதை நம்ம அவ்யக்தம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த விதை வெளிப்பட்ட உடனே, வியக்தமான உடனே ஒரு பெரிய மரமே வந்துடுது. இதெல்லாம் நம்ம வேதாந்தத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். அதையே எடுத்து இவங்களும் பேசுகிறாங்க. அப்போ இது மாதிரி இவங்க பேசும்போது உலகம் அந்த உள்ளே இருக்கும் விதைகளின் வெளிப்பாடு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த மனதிலிருந்து வெளிப்படுறது தான் உலகமாக வருது. அதனால அந்த உலகத்தில் கர்மாவும் இருக்குங்கிறாங்க, கர்மா வேலை செய்துங்கிறாங்க. அந்த கர்மா என்ன காரணம்னா, மனதில் இருக்கின்ற ஏற்கனவே பதிவுகள், விதை இருக்குது இல்லையா, அந்த விதை தான் அனுபவமாக முளைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே ஒரு விதையை நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு வச்சுருந்தாலும் காலம் வரும்போது அது விளைச்சல் ஆகிடும். நீங்கள் விதைச்சி வைக்கணுங்கிறது இல்லை, சும்மா தூவி வச்சா போதும், அது அப்படியே மேலே கிடக்கும். நாளடைவில் வந்து அப்படி வெயிலில் பட்டோம், அப்புறம் மழை பெஞ்சு மண்ணுக்குள்ளே போகும், அப்புறம் அப்படியே துளிர் விட்டு அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். இது மாதிரி எல்லா விதையும், தூவின விதைகள் கண்டிப்பாக விளைச்சல் ஆகும். அது மாதிரி மனதில் நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட விஷய சுகங்கள் கண்டிப்பாக விளைச்சல் ஆகும். இதை அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நாமளும் ஒத்துக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட என்ன நம்ம இங்கே சொல்ல வரோம், கிட்டத்தட்ட நம்ம சேம் அத்வைதத்தை அவங்க அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. யார், புத்த மதத்தில் ரெண்டு பேர். ஆனால் அவங்க புத்த மதத்தை விட்டு வெளியே வர தயாராக இல்லை. ஏன்னா அவங்க பெரிய போஸ்டிங்கில் இருந்தாங்க, புத்த மதத்தில் பெரிய புத்த பிச்சுவாக இருந்ததுனால அப்படி போஸ்டிங் விட்டு வர முடியாது. இப்போ நம்ம இங்கேயே நிறைய போஸ்டிங்கில் மடாதிபதிகள் ஆச்சாரியர்கள்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வெளியே வர மாட்டாங்க. இப்போ மடாதிபதிகள் ஆச்சாரியர்கள்லாம் அத்வைதம் பேசுவாங்க, ஆனால் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம், அந்த போஸ்டிங்கில் இருக்கிற வரைக்கும் பண்ணித்தான் ஆகணும், மக்களுக்காக செய்யணும், இல்லைன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது மாதிரி அவங்களுக்கு வந்து ஃப்ரீவில் கிடையாது. அத்வைதத்துக்கு முக்கியமான விஷயமே வந்து ஃப்ரீவில் தான். அதாவது நம்ம சுதந்திரமாக செயல்படுறது தான் அத்வைதம். எங்கேயாவது நீங்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா அத்வைதம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆச்சாரியனாக மாறி யாருக்காவது அடிமையாகிட்டாலும் உங்களுக்கு அத்வைதத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது, மறுபிறவி வந்துடும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மடாதிபதிகளாக இருப்பாங்க, ஆனால் அந்த மடாதிபதிகள்னா சொந்த மடமாக இருக்காது, யாராவது ஒரு மடத்துக்கு அதிபதிகளாக வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு பெரிய ஆர்கனைசேஷனே இருக்கும், அவங்க தான் இயக்குவாங்க. அந்த மடாதிபதி அவங்க தான் இயக்குவாங்க. மடாதிபதி தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. இவங்க கமாண்டு கொடுப்பாங்க, மடாதிபதி ஓகேன்னு அக்செப்டன்ஸ் மட்டும் தான் பண்ணணும், சைன் பண்ணணும். அப்போ இது மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்துக்குள்ளே போய் சிக்கிக்குவாங்க. ஆன்மீகம்ங்கிற போர்வையில் இப்படிலாம் போய் மாட்டிக்குவாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்க, அன்றைக்கு இருந்தாங்க, இப்படி தான் எல்லா காலத்திலும் இருப்பாங்க. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்னா, இது மாதிரி எந்த ஒரு வெளி விஷயங்களையும் போய் மாட்டவே கூடாது. இருப்பது ஒன்றே, அது இருப்பு மாத்திரமே. ஆனால் அந்த இருப்பு எப்படி இருக்குது, சுயம் பிரகாச அறிவாக எல்லா பக்கமும் பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பிரகாசத்தை வாங்கி பிரதிபிம்பிக்கின்ற ஊடகம் பழுது இல்லாமல் அழுக்கு இல்லாமல் தெளிவாக இருந்தால் போதும். அதுக்கு யார் தயாராக இருக்கீங்களோ அவங்க அந்த பழுதை நீக்கிக்கணும், அழுக்கை நீக்கிக்கணும், அவ்வளோதான். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவு பிரகாசம் பண்ணும், நீங்க இந்த உலகத்துக்கு என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா கொடுக்கலாம், எப்படி வேணா வாழலாம். அதுதான் இங்க நம்ம அத்வைதம் சொல்லுகின்ற ஆழமான உண்மை. மற்றபடி இங்க இதைதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னா அத்வைதம் எதையுமே போய் ஒரு பவுண்டரிக்குள்ள நம்மளை மாட்ட வைக்காது. ஏன்னா இருப்பது ஒன்று, அது என்னத்தை செய்யறதுக்கு இருக்கு, அது எதுவுமே செய்யாதுன்னு தான் சொல்றது. அப்ப செய்யறதெல்லாம் மனசு, அப்ப மனசுல நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அந்த ரெண்டையும் நீங்க உங்ககிட்ட இருக்கிற பகுத்தறிவை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், நீங்க இந்த உலகத்துக்கு என்ன மாதிரி வாழ்க்கை வாழலாங்கிறதையும் நீங்க முடிவு பண்ணிக்க முடியும். அதை சொல்றோம் இங்க நாங்க. ஆனா அவங்க அப்படிலாம் சொல்லாம ஏகப்பட்ட கர்மாக்களை கொண்டு வந்து இதில் நுழைப்பாங்க. அவங்க மெயினா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெளி உலகம் இல்லாமலேயே அனுபவம் ஆகின்றது மனதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாரு? இந்த அசங்காவும் பசுபந்தும். ஆனா நம்ம அத்வைதம் இதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா வெளி உலகம் இல்லாமல் எப்படி உனக்கு அனுபவம் ஆகும்? இப்போ வெளி உலகம்ங்கிறது ஒண்ணு இல்லாம இப்போ அனுபவம் ஆகுங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா புரிய வைக்கிறேன். இப்ப நீங்க ஒரு சின்ன குழந்தை, கை குழந்தையா இருக்கீங்க, உங்களுக்கு உலகம் தெரியாது, வெளி உலகம் தெரியாது, வெளி உலகம் உங்களை பொறுத்தவரைக்கும் இல்லை. இப்போ நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட வந்து கண்ணா இது பாரு தான் பேனான்னு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு முதல் முதல்ல வெளி உலகத்திலிருந்து ஒரு பொருள் உங்க கண்ணு முன்னாடி காட்டப்படுது, அதுக்கு பேரு பேனா. இப்போ அந்த பேனாங்கிறத நீங்க பார்த்த உடனே உங்க மைண்டுக்குள்ள இது பேனாங்கிறத பதிவு பண்றீங்க, அந்த பேனாவுடைய உபயோகம் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்க. அப்புறம் என்றைக்குமே நீங்க பேனாவை விட முடியாது, பேனாங்கிறது உங்களுக்கு அப் டு டெத் வரைக்கும் தெரியும், உடம்பு விடுற வரைக்கும் பேனாவை நீங்க மறக்க மாட்டீங்க. அப்போ ஒரு டைம் நான் உங்களுக்கு பேனாவை உள்ள ஏற்றி வச்சுட்டா அந்த பேனா உங்களுடைய உடம்பு போற வரைக்கும் வேலை செய்யும் மைண்டுக்குள்ள. அப்போ வெளி உலகம் இல்லாம எப்படிங்க பேனா உங்களுக்கு தெரிஞ்சுது? வெளி உலகம் இல்லாம புத்தகம் எப்படிங்க தெரிஞ்சுது? வெளி உலகம் இல்லாம கடவுள் எப்படிங்க தெரிஞ்சுது? எல்லாமே வெளி உலகம் இருக்கிறதுனாலதான் தெரியுது அப்படிங்கிறத நம்முடைய அத்வைதம் சொல்லும். நம்ம அத்வைதம் என்ன சொல்லும்னா, வெளி உலகம் இல்லை என்று சொல்லக்கூடாது. இப்ப அந்த கடந்த 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா என்கிட்ட பேசினாங்க இல்லையா, அந்த அம்மா வந்து வெளி உலகமே இல்லைன்ட்டாங்க. நான் இருந்துகிட்டே மித்தியான்னு தான்மா சொல்லுது, அசத்தியம்னு சொல்லலை. நீங்கள் வெளி உலகம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுமா? வெளி உலகம் தோன்றி மறைகிறது, வெளி உலகம் வருகிறது, நிகழ்கிறது, மறைந்து போகிறது, மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது இல்லவே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், இல்லவே இல்லை அதுதான் சத்தியம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், வேதம் அப்படி சொல்லலை, பிரம்மம் சத்தியம் ஜெகன் மித்தியான்னு தான் சொல்லுது. ஸோ மித்தியாங்கிற வார்த்தைக்கும் பிரம்மம் சத்தியம் ஜகத்தை அசத்தியம்ங்கிற வார்த்தைக்கும் வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் வந்து வேற பாதை மாதிரி போறீங்க, வேற ஏதோ கான்செப்ட் எடுத்து இங்கே நுழைக்கிறீங்க, அதுக்கு நான் உடன்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அம்மா கட் பண்ணிட்டேன். அந்த பேச்சில் கட் பண்ணிவிட்டு அந்த அம்மா என்கிட்ட பேசுறது கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து தப்பான விஷயத்த, இப்போ நீங்கள் இதை பற்றி நாலேஜ் இல்லைன்னா நம்புவீங்க. இப்போ நீங்கள் வேதாந்த சாஸ்திரம் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த அம்மா உங்ககிட்ட பேசியிருந்தா நீங்க அப்படியே 100% சூப்பருங்க, அருமம்மா நீங்க தான் தெய்வம் அப்படின்ட்டு அந்த அம்மா காலில் விழுந்திருப்பீங்க. ஏன்னா அந்த அம்மா தான் அந்த விஷயத்தையே தோற்றுவித்தவர் மாதிரி உங்களுக்கு தோன்றும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்றைக்குமே இந்த ஞானிகளும் அத்வைத வேதாந்தத்தின் வழியில் வந்தவங்களும் யாரும் மயங்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே இல்லையே, இங்கே இருப்பு மாத்திரம்தான் இருக்குது, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது, இங்கே நானும் நீங்கங்கிறதே கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இருக்குது, அது பிரகாசிக்குது, அதனுடைய ஊடகம் தான் இந்த பாடி மைண்டு, இந்த உலகத்துல அது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குது அவ்வளவுதான். இங்க நீங்க நான்லாம் எதுவுமே பண்ணல, ஆனா நீங்க நான் ஏதோ பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நம்முடைய மைண்டினுடைய பிளேன்னு நம்ம சொல்றோம். அந்த மைண்டினுடைய பிளேவை தான் இவங்களும் பேசுறாங்க. ஆனா இவங்க கடைசியா என்ன சொல்றாங்கன்னா, ஆத்மா இல்லை அப்படின்ட்டாங்க, நோ செல்ஃப் டாக்டரின்ட்டாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்முடைய அத்வைதம் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா ஆத்மா இல்லை என்று சொல்வது வந்து நிறைய ஆத்மாக்கள் இல்லை என்று சொல்லு, நான் ஏத்துக்கிறோம். நம்ம அத்வைதத்துல ஆத்மா இல்லைன்னு சொல்றியா, மொட்டைய ஆத்மா இல்லைன்னு சொல்லாத, அநேக ஆத்மாக்கள் இல்லைன்னு சொல்லு. அப்ப ஆத்மான்னு நீ சொன்னா அது அறிவுன்னு நாங்கள் சொல்லுவோம். நீ எந்த ஆத்மாவை சொல்றன்னு நம்ம கேட்போம். நம்ம வந்து ஆத்மான்னு நம்ம கிட்ட வார்த்தையை விட்டாலே, ஆத்மான்னு சொல்றது நீங்க எதை சொல்றீங்க, பிரம்மத்தை தானே சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா நீங்க இல்லைங்க, ஆத்மான்னு சொல்றது நான் என்ன சொல்றேன், ஜீவனை அப்படின்னு சொன்னீங்கன்னா அத்வைதிகள் ஏத்துக்க மாட்டோம். ஜீவன்கிறவனுக்கு எதுக்கு நீ ஆத்மாங்கிற பேரை இணைக்கிற, நாட் நெசசரி, அவசியமே கிடையாது. நீ அதை போய் ஜீவாத்மா அப்புறம் தனியா பரமாத்மா அப்படின்னு பிரிக்கிறதுனாலதான்ப்பா இவ்வளவு பிரச்சனையே காரணம். இருக்கிறது ஒரே ஆத்மா தான், அது பிரம்மம்னு சொல்லு, அல்லது அறிவுன்னு சொல்லு, அல்லது பிரக்னைன்னு சொல்லு. நீ ஏன் ஆத்மான்னு போட்டு அந்த ஆத்மாவை போய் இந்த ஆத்மாவோட இணைச்சிக்கிட்டு நிறைய ஆத்மாக்கள் இருக்குன்ட்டு, இந்த ஆத்மா புண்ணிய ஆத்மா, அந்த ஆத்மா பாவ ஆத்மா, இப்படி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அப்ப இதுதான் நம்ம நிறைய பேர் இப்ப நம்ம இந்த அத்வைத வேதாந்தத்துல நான் சொன்னல 12 வருஷத்துல 12 பேர் கூட தேரலன்ட்டு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு குழப்பவாதமா போயிடுச்சுங்க. எல்லா சப்ஜெக்டையும் கிளறி வைக்கிறது, இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் ஏதாவது டேஸ்ட் தெரியுமா. இப்ப உங்களுக்கு சாப்பாடு தட்டுல பரிமாறுறோம், ஒரு 10 வெரைட்டி கொண்டு வந்து நான் விதவிதமா வைக்கிறேன், ஏதாவது ஒன்னாவது உங்களால டேஸ்ட் பண்ண முடியுமா? எல்லா பசிக்கு வேணா எடுத்து அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் எல்லாம் தின்னுட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சாப்பிட்டதுல உங்களுக்கு ரசிச்சு ருசிச்சு அதனுடைய சுவை இதுதான், அது இப்படிப்பட்ட ஒரு எஃபர்ட் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்ல முடியும்னா அந்த மாதிரி ஃபுட்டுல சொல்லவே முடியாது. ஏதாவது ஒன்ன பர்டிகுலரா எடுத்தீங்கன்னா அது அதனுடைய உண்மையான தன்மை உங்களால உணரப்படும், அது உங்களுக்கு அனுபவம் ஆகும், அதை நீங்க வெளிப்படையா சொல்லலாம். அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் லட்டு சொல்லிட்டே இருப்பேன். இப்போ லட்டை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லட்டுனுடைய மனம் லட்டுனுடைய சுவையை நீங்கள் சொல்லலாம். லட்டு மைசூர் பாக்கு பாதுஷா இன்னும் என்னென்ன ஸ்வீட் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி ஒட்டுக்கா போட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் லட்டை பற்றி சொல்லுங்கன்னா நீங்கள் என்னத்தை லட்டை பற்றி சொல்லுவீங்க? சொல்ல முடியாது. அப்போ அது மாதிரி இங்கே எல்லா சப்ஜெக்டும் போட்டு குழப்பிக்கிறீங்க. அதனால தான் 12 வருஷத்தில் 12 பேர் கூட தேரல. அப்போ என்ன காரணம்னா இதில் பர்டிகுலராக இந்த அத்வைதத்தை தான் நான் பிடிச்சிக்குவேன், அத்வைதத்தில் தான் வழி சரியாக இருக்குது, இதுல என்ன இன்னும் டெப்த்துக்கு போகணும் அப்படிங்கிறத இன்னும் டீப்பா படிக்க 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 உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். அப்புறம் வேற எந்த ஆளுங்க என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, ஏத்துக்க மாட்டீங்க, உங்களை ஏமாத்த முடியாது, கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் புரிஞ்சு போன பிறகு உங்ககிட்ட வந்து என்ன பொய் சொன்னாலும் மனசு ஏத்துக்காது, அல்லது மாத்தி பேசினாலும் உங்களால அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க பியூர் ஆயிட்டீங்க, பியூர் கான்சியஸ்னஸ் ஆன பிறகு அந்த பியூரிஃபிகேஷன்ல எந்த அழுக்கும் ஒட்டவே ஒட்டாது. அப்போ யார் என்ன கன்றா விஷயத்தையோ கச்சடா விஷயத்தை கொண்டு உங்கள்கிட்ட திணிச்சாலும் கேட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் பாருங்க. மெய்ப்பொருள் என்னன்னு பாருங்க. மெய்ப்பொருள் எது? அறிவு தான், ஆத்மா தான், பிரம்மம் தான், அதுதான் உண்மையிலே இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேற எதுவுமே தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. எதை அறிந்தால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு நம்முடைய அத்வைத வேதாந்தம் அருமையா சொல்லுது. அப்ப இந்த இடத்துல நம்ம இந்த புரிதலுக்கு வந்துடணும். இப்ப இந்த டாபிக் வந்து இன்னும் கொஞ்சம் தொடருது, ஏன்னா இது வந்து பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால இந்த அசங்கா வசுபந்து மைண்டை பத்தி என்ன சொல்றாங்க, நமக்கு அத்வைத வேதாந்தத்துல இதுக்கு முன்னாடியே கௌடபாதர் வந்து இதை எப்படி இந்த அத்வைதத்துக்கும் மனதை பற்றி இவங்களுக்கும் புரிதல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கம்பாரிசன் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் டெப்தா பார்ப்போம். அதுக்கு இப்போ நேரம் 10 மணி ஆயிடுச்சு. அடுத்த வகுப்பு வந்து திங்கட்கிழமை நம்ம தொடர்வோம். இன்றைக்கு நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் சத்சத்.